కర్తరాయ యేసు క్రీస్తు నామ మహిమపడుదాగ. పరిశుద్ధ లూకా ఏడనే సువిశేషం 17:7-10 వరకు వాసికలాం.
ఉంగలిల్ ఒరోనుడే ఊళ్ళకారన్ ఉళ్ళు అలదు మందే మేయ్తు వయలిలిందు వరుంబోదు యజమాన్ అవనే నోకి నీ ముందు పోయ్ సాపిట్టు వా ఎందు అవనుకు సొల్లువానో నీ ఎనకు సాపాడు ఆయత్తం పన్ని అరై కట్టికొండు நான் போஜன பானம் பண்ணுமலும் எனக்கு ஊழியம் செய், அதற்கு பின் நீ புசித்து கொடுக்கலாம் என்று அவனுக்கு சொன்னுவான் அல்லவா. தான் கட்டளையிட்டவில்லை அந்த வேலைக்காரன் செய்வதற்காக அவனுக்கு உபசாரம் செய்வானோ? அப்படி செய்ய மாட்டானே. அப்படியே நீங்களும் உங்களுக்கு கட்டளையிடப்பட்ட யாவற்றை செய்த பின்பு நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர், செய்ய வேண்டிய கடமை மாத்திரம் செய்தோம் என்று சொல்லுங்கள் என்றார்.
சரி, போதும். இந்த 4 வசனங்களிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு உவமையை சொல்லுகிறார், ஒரு பேரபிள் சொல்லுகிறார். ஊழியக்காரனுடைய சர்வீஸ் எவ்விதமாக இருக்க வேண்டும், அவனுடைய ஆட்டிடியூடு எவ்விதமாக இருக்க வேண்டும் என்பதை கர்த்தர் சொல்லுகிறார். பாஸ்டர் மட்டும் ஊழியக்காரர் அல்ல, எல்லாருமே ஊழியக்காரர்கள் தான். இந்த மெசேஜில் பாஸ்டர் மட்டும் அல்ல, நீங்கள் எல்லாரும் ஊழியம் செய்யும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் பாஸ்டருக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கப்பட்டிருக்கு, ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. வார்த்தையை போதிப்பதுக்கும் ஜெபிப்பதுக்கும் உங்களுக்கு ஆலோசனை சொல்வதற்கான பொறுப்பு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அவர் மேலே இருக்கிறது. மற்றபடி நம்ம எல்லாருமே கர்த்தருக்கென்று ஊழியம் செய்ய வேண்டும். வி ஆர் த சர்வன்ஸ் ஆஃப் காட். அந்த ஊழியக்காரனுடைய சர்வீஸ் எவ்விதமாக இருக்க வேண்டும், அவன் சேவை எப்படிதமாக இருக்க வேண்டும், சேவை செய்யும் பொழுது அவனுடைய ஆட்டிடியூடு எவ்விதமாக இருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீசர்களுக்கு ஆண்டவர் டீச் பண்ணுவதற்காக ஒரு பேரபிள் சொல்லுகிறார், ஒரு ஓமையை சொல்லுகிறார். அந்த 4 வசனங்களில் வாசிக்கும் பொழுது முதல் 3 வசனங்கள் 7, 8, 9 கொஸ்டீனாக இருக்கிறது. ஒரு கேள்வியாக கேட்கிறார், ஒரு கேள்வியாக பதில் சொல்லி 10 வசனத்தில் ஆன்சர்ஸ் கொடுக்கிறார். அதனால் முதலாவது அந்த 7 வசனத்தில் ஒரு கொஸ்டின் பண்ணுகிறார் சீசர்கிட்ட, ஒரு அந்த கொஸ்டின் கேட்கிறார். 7 வசனத்தை வாசிக்கலாம்.
உங்களில் ஒருவனுடைய ஊழியக்காரன் உழுது அல்லது மந்தை மேய்த்து வயலிலிருந்து வரும்போது எஜமான் அவனை நோக்கி நீ முன்பு போய் சாப்பிட்டு வா என்று அவனுக்கு சொல்வானோ?
சார், இங்கே ஒரு கொஸ்டின் மார்க்ல முடிவடைகிறது. அந்த கொஸ்டின் என்னவென்றால், ஒருவனுடைய ஊழியக்காரன் உழுது வயலில் போய் அவன் உழுது கொண்டு வருகிறான், மந்தையை மேய்த்து கொண்டு வருகிறான், ஆடு மாடுகளை அவன் மேய்த்து கொண்டு வருகிறான். இப்பொழுது சாயங்காலம் ஆயிற்று, சாயங்காலமாக வீட்டுக்கு வந்து ரொம்ப டயர்டாக வரும் பொழுது எஜமான் என்ன சொல்லுகிறான் என்றால், நீ ரொம்ப வேலை செஞ்சுட்டு வந்திருக்க, டயர்டாக இருக்க, நீ முதல்ல போய் சாப்பிடு, நீ முன்பு போய் சாப்பிட்டுட்டு வா என்று அவனுக்கு சொல்லுவானோ, அவனுக்கு சொல்லுவானோன்னு கேள்வி கேட்கும் பொழுது அதுக்கு ஆன்சர் நீங்கள் தான் சொல்லணும். சொல்ல மாட்டான். அதுக்கு ஆன்சர், கரெக்ட் ஆன்சர் என்னென்னா, சொல்ல மாட்டான், நீ முதல்ல போய் சாப்பிட்டுட்டு வா அப்படின்னு சொல்ல மாட்டான். அடுத்தபடியாக இன்னொரு கொஸ்டின் அங்கே வருகிறது, 8 வசனம்.
நீ எனக்கு சாப்பாடு ஆயத்தம் பண்ணி அரை கட்டி கொண்டு நான் போஜன பானம் பண்ணுமலும் எனக்கு ஊழியம் செய், அதற்கு பின் நீ புசித்து குடிக்கலாம் என்று அவனுக்கு சொல்வான் அல்லவா?
அவன் என்ன சொல்லுவான்? அதுவும் கொஸ்டின் மார்க்ல முடிவடைகிறது. என்ன சொல்லுகிறான்? அந்த நீ சாப்பாடு ஆயத்தம் பண்ணி அரை கட்டி கொண்டு நான் போஜனம் பண்ணும் வரைக்கும் எனக்கு ஊழியம் செய். நீ சாப்பாடு என்ன சென்றால் தயார் பண்ணி சாப்பாடை கொண்டு வந்து எனக்கு பரிமாறின பின்பு, நான் புசித்து குடித்த பின்பு நீ வந்து சாப்பிடலாம் என்று சொல்லுவானோ? சொல்லுவான். அதுக்கு ஆன்சர் என்ன? அப்படிதான் சொல்லுவான். முதல்ல எனக்கு சாப்பாடு பரிமாறு. சாப்பாடு செய்கிறது ஒரு வேலை, சாப்பாடை பரிமாறுறது இன்னொரு வேலை. அதை விட மேஜர் ஒர்க் என்னென்னா, அந்த பாத்திரங்களை சுத்தம் பண்ணுவது, சுத்தம் பண்ணி ஷெல்ஃபில் அந்தந்த இடத்துல அடுக்கி வைக்கிறது. இவ்வளோ வேலை இருக்குது. சாப்பிட்டாலும் முடிஞ்சு போகிறதில்லை, அதுக்கு பிறகு பெரிய வேலை அதை பாத்திரத்தை சுத்தம் பண்ணுறது. நம்ம சர்ச்சில் ஒரு ஃபங்க்ஷன் ஆரம்பித்தா அப்படி தான் இருக்குது. அதில் லாஸ்ட் ஒர்க் என்னென்னா, இதை சுத்தம் பண்ணுற வேலை. இப்பொழுது சில சகோதரமார்களே அதை வேலையை எடுத்துக்கொண்டாங்க, சகோதரிமார்களை வந்து விடுதலை ஆக்கிட்டாங்க. நீங்கள் சாப்பிட்டுட்டு போகலாம், நீங்கள் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் சகோதரிமார்கள் பரிமாற வேண்டியதும் அவசியம் இல்லை, சகோதரமார்களே பரிமாறுறாங்க. அதனால் சகோதரிமார்கள் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போகலாம், உங்களுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை. பிரதர்ஸ் அதை எடுத்துக்கொண்டாங்க. அதனால என்ன சொல்லப்பட்டிருக்கென்றால், முதலாவது நான் சாப்பிட்டு திருப்தி அடைந்த பின்பு நீ போய் புசிக்கலாம் என்று சொல்லுவானோ சொல்லுவான், அவன் அப்படிதான் சொல்லுவான், எஜமான் அப்படிதான் சொல்லுவான். அதுக்கு ஆன்சர் வந்து சொல்லுவான் என்று அர்த்தம். அடுத்தபடியாக இன்னொரு க்வெஸ்டின், 8 வாசிக்கலாம்.
தான் கட்டளையிட்டவைகளை அந்த வேலைக்காரன் செய்வதற்காக அவனுக்கு உபசாரம் செய்வானோ? அப்படி செய்ய மாட்டானே.
தான் கட்டளையிட்டவைகளை அந்த வேலைக்காரன் செய்ததற்காக, வயல்ல வேலை செஞ்சுட்டு வந்திருக்கிறான், இப்ப வீட்டுக்கு வந்தாலும் உடனே சாப்பிட முடியாது, எஜமானுக்கு சாப்பாடு எல்லாம் கொடுத்த பிறகுதான் அவன் லாஸ்ட்ல தான் சாப்பிடணும். அப்படி சாப்பிட்ட பின்பு அவனுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லுவானா? தான் கட்டளையிட்டவளை அந்த வேலைக்காரன் செய்ததற்காக அவனுக்கு உபச்சாரம் செய்வானோ? That he thanked that servant because he did the things that were commanded him. அவனுக்காக தேங்க்ஸ் சொல்லுவானா? அவனுக்கு உபசாரம் செய்வானா? நீ ரொம்ப நல்ல உத்தமமான ஊழியக்காரன், நீ எனக்கு எல்லா வேலையும் செய்திருக்கிற அப்படின்னு சொல்லி அதுக்காக உனக்கு ரொம்ப நன்றி தேங்க்ஸ் என்று சொல்லுவானா? சொல்ல மாட்டான். அதுக்கு ஆன்சர் வந்து சொல்ல மாட்டான், தேங்க்ஸ் சொல்ல மாட்டான். அதே போல நீங்க என்ன செய்யணும்? கன்க்ளூஷன் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? அந்த பாரபிளுடைய தீம் என்ன, கன்க்ளூஷன் என்ன? 10 வாசிக்கலாம்.
அப்படியே நீங்களும் உங்களுக்கு கட்டளையிடப்பட்ட யாவற்றையும் செய்த பின்பு நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர், செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்தோம் என்று சொல்லுங்கள் என்று.
அதே போல நீங்களும், ஆண்டவர் நமக்கு சொல்ற இந்த பாரபிளை வச்சு நமக்கு என்ன டீச்சிங் கொடுக்கிறார் என்றால், நீங்களும் உங்களுக்கு கட்டளையிடப்பட்ட எல்லாவற்றையும் செய்த பின்பு என்ன சொல்ல வேண்டும் என்றால், நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர், we are unprofitable servants. பெர்சங்கத்துடைய தீம் அதுதான், we are unprofitable servant. பெர்சங்கத்துடைய தலைப்பு என்ன? unprofitable servant, அப்ரோஜனமான ஊழியக்கார். செய்ய வேண்டியதெல்லாம் செய்த பின்பு ஆண்டவரை பார்த்து என்ன சொல்ல வேண்டும் என்றால், நாங்கள் அப்ரோஜனமான ஊழியக்கார், பிரயோஜனமில்லாத ஊழியக்கார் அப்படி என்று சொல்ல வேண்டுமா? We are unprofitable servants. செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்தோம். We have done that which was our duty to do. அது எங்களுடைய டியூட்டி, அது எங்களுடைய கடமை, அதை மாத்திரம் செய்தேன் என்று சொல்ல வேண்டும். கடைசியாக நான் ஆண்டவர்கிட்ட போய் அதுதான் சொல்லணும், நான் அப்ரோஜனமான ஊழியக்காரன், செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்தேன், அதுதான் நான் சொல்லணும். சில நேரத்தில் சில பிரதர் சிஸ்டர் என்ன சொல்லுவாங்க, பாஸ்டர் நீங்கள் ரொம்ப ஊழியம் செய்கிறீங்க, நிறைய பிரசங்கம் பண்ணுறீங்க, பிரசங்கத்து மேலே பிரசங்கம் பண்ணுறீங்க, உங்களுக்கு டயர்டாக இருக்குமா, நீங்கள் எவ்வளோ மெசேஜை ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, அது செய்ய வேண்டிய கடமையை தான் செய்கிறேன், நான் அப்ரோஜனமான ஊழியக்கார், அன்ப்ராஃபிட்டபிள் சேவன்ட். ஆண்டவர் எனக்கு ஏதாவது தேங்க்ஸ் சொல்லுவாரா? ஆண்டவர் என்று எனக்கு முக்கியத்துவம் கொடுப்பாரா? இல்லை, அவருக்கு தான் நான் முக்கியத்துவம் கொடுக்கணும். செய்ய வேண்டிய கடமையை தான் செய்தேன், நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன், நான் இப்படி கஷ்டப்பட்டேன், அப்படி கஷ்டப்பட்டேன் சொல்லவே கூடாது. நீங்களும் அப்படி தான் சொல்லவே கூடாது, நான் சின்ன வயசுலேருந்து இவ்வளோ கஷ்டப்பட்டேன், இப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் சொல்லவே கூடாது. அப்படி சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம் வராது. செய்ய வேண்டிய கடமையை செய்யிருக்கிறேன், உலகத்தில் சும்மா உட்காந்து சாப்பிடக்க ஆண்டவர் நம்மளை வச்சிருக்கிறாரு. நம்மளை உலகத்தில் கொண்டு வந்துட்டேன்னு சொல்லி அவர் நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டு எந்த வேலையும் செய்யாமல் சும்மா இருங்கன்னு வச்சிருக்கிறாரு. இல்லை, நம்ம செய்ய வேண்டிய கடமை ஒன்று இருக்கிறது. ஹல்லேலூயா. அதைத்தான் செய்திருக்கிறோம், அதை கூட சரியாக செய்யலை. எவ்வளோ ஊழியம் செய்தாலும் நான் ஆண்டவர்கிட்ட அதான் சொல்லணும், அது கூட நான் சரியாக செய்யலை ஆண்டவரே, என்னுடைய கடமையை தான் செய்தேன், நான் ஒன்றும் ஸ்பெஷலாக செய்யலை, நீர் எனக்கு ரிவார்டு கொடுப்பதுக்கு நான் பாத்திரவான் அல்ல, எதுக்குமே நான் பிரயோஜனம் இல்லை, அன்ப்ராஃபிட்டபிள் சர்வன்ட் அப்படிதான் சொல்லணும்னு சொல்றார். அந்த மனப்பான்மை இருந்தா கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் நம்மை பயன்படுத்துவார். இல்லை, நான் இல்லாம ஆண்டவருக்கு எதுவுமே நடக்காது, நான் தான் இந்த ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டை பிரசங்கம் பண்றேன், நான் இல்லாம. அதே போல பாஸ்டர்னு நினைக்கக்கூடாது, இந்த ஊழியத்தில் பிரயோஜனமாக இருக்கிறவங்களும் நினைக்கக்கூடாது, நான் இல்லாமல் இந்த ஊழியம் நடக்காது, எனக்கு ஒரு பார்ட் கொடுக்கப்பட்டிருக்குது, நான் இல்லாமல் நடக்காது. அந்த மனப்பான்மை இருந்தாலே அது ஆண்டவருக்கு பிடிக்காது. ஆனால் ஆண்டவருடைய மனசு என்ன சொல்லுது? நீ இப்படி சொல்லு, அப்ரோஜனமான ஊழியக்காரன், செய்ய வேண்டிய கடமையை தான் செய்து. சாங் லீட் பண்ணாலும் மியூசிக் வாசித்தாலும் ப்ரேயர் பண்ணாலும் இன்னும் என்ன சர்வீஸ் மேனுவலா நீங்க செய்தாலும் நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்ல வேண்டிய காரியம் என்னவென்றால் இந்த ஊழியத்தில் நீங்க என்ன காரியத்தை செய்தாலும் நீங்க உங்களுடைய ஆஃபரிங்னால ஆண்டவருக்கு நீங்க இந்த ஊழியத்தை தாங்கினாலும் எல்லாத்துக்குமே கடைசியா சொல்ல வேண்டியது அப்ரோஜனமான ஊழியக்காரன் நான் ஒரு பிரயோஜனம் இல்லாதவன் எந்த பிரயோஜனமும் என்னால் கிடையாது நான் செய்ய வேண்டிய கடமை இருக்கு அதுதான் நான் செய்திருக்கிறேன் இப்படி என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எந்த பாஸ்டரும் இந்த பிரசங்கத்தை பண்ண மாட்டாங்க. இதுவரைக்கும் நானும் பண்ணதில்லை. இதில் ஆண்டவர் ஒரு தீமை சொல்லுகிறார். நம்முடைய சர்வீஸ், வாட் கைண்ட் ஆஃப் சர்வீஸ், நம்ம என்ன காரியத்தை நம்ம எவ்விதமாக ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும், நம்முடைய ஆட்டிடியூடு எவ்விதமாக இருக்க வேண்டும், நம்முடைய மனப்பான்மை எவ்விதமாக இருக்க வேண்டும். சும்மா வாயில் சொல்றதில்லை, மனசில் இருந்து சொல்லணும். நான் அப்ரோஜனமான ஊழியக்கார், ஆண்டவரே என்னை உலகத்தில் கொண்டு வந்தீர், எனக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுத்தீர், எனக்கு ஒரு ஜாப்பை கொடுத்தீர், நான் செய்ய வேண்டிய கடமை தான் செய்தனுள்ளே, நான் தான் ஏதோ ஸ்பெஷலாக செய்கிறேன், நான் தான் ஏதோ கஷ்டப்படுறேன் அப்படின்னு கிடையாது. அநேகருக்கு அந்த மனப்பான்மை தான் இருக்கும். பொதுவாக மனுஷங்களுக்கு அந்த மனப்பான்மை, நான் இல்லைன்னா ஒன்றும் நடக்காது, இந்த ஃபேமிலியே நடக்காது, என்னுடைய வருமானத்தில் தான் அந்த குடும்பமே நடக்குது, நான் இல்லைன்னா நான் போயிட்டேன்னா எல்லாமே போச்சு, அந்த விதமான மனப்பான்மையே இருக்கக்கூடாது. ஆண்டவர் இனி உலகத்தில் கொண்டு வந்திருக்கார், எனக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துருக்கிறார், எனக்கு ஆண்டவர் சில டேலண்ட்டை கொடுத்து சில ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்து அதை நான் தான் செய்கிறேன், அதை தான் செய்கிறேன், அதை கூட நான் ப்ராப்பராக செய்யலை, அந்த மனப்பான்மை தான் இருக்கணும். இதுதான் கிறிஸ்டியன் ஆட்டிடியூட். இத ஊழியத்திலே நீங்க காண்பிக்கிற ஆட்டிடியூட் அதுதான். இயேசு கிறிஸ்து சொல்லுகிற, நான் சொல்லல, நானும் அப்படிதான் சொல்லணும். ஐ ஆம் அன் அன்ப்ராஃபிட்டபிள் சர்வன்ட், நான் வந்து ஐ ஹாவ் டன் தட் விச் வாஸ் மை டியூட்டி டு டு, என்னை கொண்டு நீர் செய்ய வேண்டிய கடமையை மட்டும்தான் நான் செய்திருக்கேன் ஒழிய நான் ஒண்ணு ஸ்பெஷலா செய்யல, நான் ஒண்ணு ரொம்ப கஷ்டப்படல. நம்ம கஷ்டப்பட்டிருக்கிறோம், அந்த மனப்பான்மை இருக்கக்கூடாது. அந்த மனப்பான்மையோடு உலகத்தில் நீங்கள் ஜீவித்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை ரொம்ப லிஃப்ட் பண்ணுவார். அதுதான் சரியான மனப்பான்மை, த ரைட் கைண்ட் ஆஃப் ஆட்டிடியூட். இந்த ஆட்டிடியூடு நம்ம மரண நாள் வரைக்கும் அதே ஆட்டிடியூடில் இருந்தால் உங்களுக்கு பெருமைங்கிறது வரவே செய்யாது, உங்களுக்கு இருமாப்பு பிடிவாதம் வரவே செய்யாது. நீங்கள் தாழ்மை உள்ளவர்களாக, அன்புள்ளவர்களாக, ஆசீர்வாதமானவர்களாக இருப்பீர்கள். அதுக்கு தான் ஆண்டவர் இங்கே சொல்கிறார். நீங்கள் அந்த விதமான ஆட்டிடியூடு உங்களுக்கு இருக்கும் என்றால் நிச்சயமாக நீங்கள் ராப்சரில் பங்கு பெறுவீங்க. அந்த ஆட்டிடியூடை நம்ம பெற வேண்டும் என்பதற்காக ஒரு பேரபிள் சொல்லியிருக்கிறார். அதை இன்றைக்கு மாலை வேளையில் நான் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். வி ஆர் அன்ப்ராஃபிட்டபிள் சர்வன்ஸ், நம்ம எவ்விதமான ஒரு ஊழியக்காரர்களாக இருக்க வேண்டும், எப்படி நம்ம ஊழியத்திலே நம்ம வந்து எந்த மனப்பான்மையோடு இந்த ஊழியத்திலே உதவி செய்ய வேண்டும், இந்த ஊழியத்திலே நீங்க பங்கு பெற வேண்டும் என்பதை இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். நான் ஒன்றும் ஸ்பெஷல் கிடையாது, என்னால தான் இது நடக்குது, நான் இல்லைன்னா நடக்காது, நான் ஒரு முக்கியமான பர்சன், இம்பார்ட்டன்ட் பர்சன் அப்படின்னு மனப்பான்மை இல்லாதபடி என்னை ஆண்டவர் அழைச்சார், என்னை கொண்டு வந்திருக்கிறார், அந்த டியூட்டியை தான் நான் செய்கிறேன். இவ்விதமான ஆட்டிடியூடு நமக்கு இருக்க வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவும் அவ்விதமாக வாழ்ந்து காண்பித்தார். அவர் வந்து என்னன்னா ஒன்லி தியரி கிடையாது, அவரும் அதே மாதிரி வாழ்ந்து காமிச்சு நமக்கும் அதே ஒரு பேட்டர்னை வைக்கிறார். அவர் ப்ரீச்சிங்கும் பண்ணுகிறார், வாழ்ந்தும் காமிக்கிறார். பாத்தீங்களா, நீங்கள் சத்தியத்தை வந்து கேட்கும் பொழுது இந்த மெசேஜில் வரும் பொழுது நீங்கள் வந்து வாழ்ந்தும் காமிக்கணும். எல்லாருமே தான், யாருமே இங்கே வந்து விதி விலக்கு கிடையாது, நாங்கள் விதி விலக்கு கிடையாது, நீங்களும் விதி விலக்கு கிடையாது. நம்ம என்ன சத்தியத்தை கேட்குறோமோ அந்த சத்தியத்தின்படி வாழ்ந்து காமிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து நமக்கு பெர்ஃபெக்ட் பேட்டர்னாக இருக்கிறார். அதனால் அவர் ப்ரீச்சிங் பண்ணினார், he was preaching, avar vandu preaching pannadhu mattumalla he was living before them, and the seasalukkunbaga vaandhu kaanbithar. Invisible God, kaanakkudada devan kaanakkudiya devanaga maarinar. Hallelujah. Thiruthuvam thiruthuvangaraanga pulla ippa thiruthuvatha patti dhaan saapadathukaranga pesuraanga. Edha eduthalum pidha kumaran pasuthaavi naamathinaale kada nalla or youtube la prasangam pannena thaapanar pastor marichi ponar இப்ப அவர் மகன் பாஸ்டராக அவங்க டெடிகேட் பண்றாங்க, பிதா குமாரன் பசுத்தாவின் நாமத்தினால். எங்கனாலும் சாபனத்துக்காரங்க யூஸ் பண்றது பிதா குமாரன் பசுத்தாவின் நாம். அது ஒரு நாமம் அல்ல, தேவனுடைய மூணு சானங்கள். இட் இஸ் நாட் எ நேம், இட் இஸ் எ டைட்டில் ஆஃப் ஒன் காட். அது வந்து அவங்களுக்கு அந்த இதே புரியலையே. அது பிதா குமாரன் பசுத்தாவிங்கிறது நாமமா? அது தேவனுடைய மூன்று சானங்கள், மூன்று டைட்டிலாக இருக்கிறது. பாஸ்டருங்கிறது பேரா? இல்லை, அது ஒரு டைட்டில். ஃபாதருங்கிறது பேரா? இல்லை. பிதாங்கிறது பேர் கிடையாது. குமாரங்கிறது பேர் கிடையாது. பசுத்தாவிங்கிறது பேர் கிடையாது. அந்த மூணுக்கும் சேர்ந்து ஒரு நாமம் இருக்கு, கத்தராகி இயேசு கிறிஸ்து. பிதான கத்தர், குமாரன்ன இயேசு, பசுத்தாவி நான் அபிஷேகம், மே கிறிஸ்துனா அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அது பசுத்தாவியை குறிக்கிறது. அதனால ஒரு தேவன் வந்து மூன்று ஸ்தானங்களில் இருக்கிறார். அவர் ஃபாதர், சன் அண்ட் ஹோலி கோஸ்ட்ல இருக்கிறார். ரொம்ப கிளியரா பிக்சர் இருக்கும் பொழுது உலகமே, முழு உலகம், படித்தவங்க, பைபிள் காலேஜ் படித்தவன், எல்லாருமே இந்த ட்ரினிட்டியில இருக்கிறாங்களே, அது நமக்கு எவ்வளவு வேதனையாக இருக்கிறது. ஆண்டவர் அப்படி அவங்களை அனுமதிச்சிருக்கிறார். ஒரு சிறு கூட்டத்துக்கு தான் தம்மை வெளிப்படுத்திருக்கார். இன்விசிபிள் காட் பிகம் விசிபிள் காட். காணக்கூடாத தேவன், நித்திய ஆவியாக இருக்கிற தேவன், ஆவிக்குரிய சரீரத்திலே தியாபனிலே வெளிப்பட்ட அந்த கத்தர், அந்த வேர்ட் பிகம் ஃப்ளஷ், அந்த வார்த்தை மாம்சமானது. காணக்கூடியாத தேவனை காண முடியும், தொட முடியாத ஆண்டவரை தொட முடியும். யாரு வேணாலும் அப்ரோச் பண்ணலாம். பிச்சைக்காரன் என்று பத்திமே குருடன், ஒரு பிச்சைக்காரன், அவங்க கூட ஆண்டவரை அப்ரோச் பண்ணான். 12 இயர்ஸ் வந்து பிளட் இஷ்யூல இருந்தவள், அவள் வந்து யாரையும் தொடக்கூடாது, அவளே போய் தொட்டாள். அவளுக்கு பிளட் இஷ்யூ இருக்கிறது, யாரையும் அந்த நேரத்தில் அவள் தொடக்கூடாது அப்படி என்று பழைய ஏற்பாடுல போட்டிருக்கிறது. ஆனா அவ போய் தொட்டா சுகம் கிடைச்சிச்சு. யாரு வேணாலும் அவரை தொடலாம். அப்படி ஒரு கிரேட் காட், வானாதி வானங்களும் கொள்ளாத கிரேட் காட் வந்து ஒரு மனுஷனா, எளிமையான மனுஷனா வெளிப்படுத்துது தான். இதுதான் காட் இஸ் கிரேட் என்பதை வெளிப்படுத்து. அதை இந்த கிறிஸ்தவர்களால் புரிந்து கொள்ள முடியல. அந்த போதகர்கள் அப்படி டீச்சிங் கொடுத்து அந்த விசுவாசிகளை எல்லாத்தையுமே பாதாளத்துக்கு கொண்டு செல்றாங்க. எங்க சர்ச்சுக்கு 3000 பேர் வராங்க, 5000 பேர் வராங்கன்னு பெருமையா உங்ககிட்ட சொல்லும் பொழுது நீங்க சொல்லணும், உங்க பாஸ்டர் அந்த 5000 பேரையும் பாதாளத்துக்கு வழி நடத்தினார். அவர் கொஞ்சம் பேரை வழி நடத்தினா கொஞ்சம் ஆத்மாவை கொண்டு போவார், நிறைய ஆத்மா ஆதாயம் பண்ணா நிறைய பேரை கொண்டு போவார், நிறைய பிரான்ச் சர்ச் ஆரம்பிச்சா நின்று நிறைய பேரை கொண்டு போவார். உண்மை அதுதான். அவனுக்கு ட்ரினிட்டி டீச்சிங்க கொடுத்து, அவனுக்கு பிதா குமாரம் பசுதாவி நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுத்து, அவங்கள விட இவங்களை ரெட்டிப்பா நரகத்தின் மகனாக மாற்றுகிறார்கள் என்று இயேசு சொல்லுகிறார். மத்தேயு 23வது அத்தியாயத்தில் என்ன சொல்லுகிறார்? நீங்கள் உங்களை ஒருவன் உங்களுடைய மார்க்கத்தான் ஆக்கும்படி, உங்க சாபனத்தில் சேரத்தக்கதாக, நீங்க மலையும் கடலையும் தாண்டி போறீங்க, மிஷினரி ஊழியம் செய்றீங்க, ஆனா அவன் உங்கள் மார்க்கத்தான் ஆன பின்பு உங்களிலும் ரெட்டிப்பாக அவளை நரகத்தின் மகனாக மாற்றுகிறீர்கள். இயேசு சொன்னது தான் நான் சொல்றேன். நான் இயேசுக்கு சொல்றது என்னை விட ஹார்டா சொல்றாரு. நான் சொல்றது அவ்வளோ ஹார்டு இல்லை, இயேசு கிறிஸ்து அதை விட கடினமா சொல்றாரு. உங்களை நீங்களும் நரகத்து தான் போறீங்க, அந்த பிரீச்சரும் நரகத்து தான் போறாரு. அந்த பிரீச்சர் என்ன செய்யறாரு என்றால், அந்த விசுவாசிகளை ரெட்டிப்பா நரகத்தின் மகனாக மாற்றுறாங்க. ஏன்னா பாஸ்டருக்கு மேல அந்த விசுவாசி குதிக்கும். சத்தியத்தை சொன்னா அவரு குதிக்கிறத விட இவங்க குதிக்கிறது அதிகமா இருக்கும். அதனால்தான் ஆண்டவர் சொல்லியிருக்கார், ரெட்டிப்பா நரகத்தின் மகனா மாற்று. பாத்தீங்களா, இன்விசிபிள் காட் பிகம் விசிபிள் காட். காணக்கூடிய தேவனாக மாறினார். அவர் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அவர் வந்து வாழ்ந்து காமிக்கிறார். காட் இஸ் ரியல், தேவன் உண்மையாகவே இருக்கிறார். கடவுள் இல்லை என்று மதியேடன் சொல்லுகிறான், ஆனால் தேவன் உண்மையானவராய் இருக்கிறார் என்பதை அவர் மனுஷனாக வந்து அவருடைய பிரீச்சிங், அவருடைய லைஃப் வந்து இது அன்வெயிலிங் ஆஃப் காட், தேவனை திரை நீக்கி காண்பித்தது. ஆமென். அன்வெயிலிங் ஆஃப் காட் திஸ் டைம், இந்த நேரத்திலையும் அவர் அன்வெயிலிங் பண்ணியிருக்கிறார். உலகத்தில் மாம்சத்தோட்டில் வந்த பொழுது அன்வெயிலிங் ஆஃப் காட், தேவன் திரை நீக்கப்படுதல். இப்பொழுது மறுபடியும் தேவன் திரை நீக்கிறார். வார்த்தையிலே மறைந்திருக்கிற கிறிஸ்து இன்னைக்கு வந்து முத்திரைகள் திறக்கப்பட்ட பின்பு அவர் வந்து நமக்கு விசிபிள் காடாக இதோ திரை நீக்கப்பட்டிருக்கிறார். வார்த்தையில் மறைந்திருந்த கிறிஸ்து இன்றைக்கு நமக்கு பிரத்யட்சமாக தரிசனமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? அவர் மறுபடியும் தன்னை அன்வெயிலிங் பண்ணியிருக்கிறார். மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் அவ்விதமாக நடக்கும். சோதோமின் நாட்களில் நடந்தது போலவே மனுஷகுமாரன் வெளிப்படும் நாள், மனுஷகுமாரன் மறுபடியும் வெளிப்பட்டிருக்கிறார். தேவன் திரை நீக்கப்பட்டிருக்கிறார். நம்ம இன்னைக்கு சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரியில இருக்கிறோம். இங்கே நீங்க கவனிக்கும் பொழுது அவர்களை வந்து பரிசேய உபதேசத்தில் இருந்து, அவர்களை சதுசேயருடைய உபதேசத்திலிருந்து அல்லது அவங்களுடைய சொந்த கருத்திலிருந்து, ஒவ்வொருத்தருக்கும் கடவுளை பற்றி ஒரு சொந்த கருத்து இருக்கும், அந்த கருத்திலிருந்து அவர்களை விடுவித்து உண்மையான தேவன் யார் என்பதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி காண்பித்தார். ஹல்லேலூயா. God is doing the same things in this hour. அதே காரியத்தை தான் இந்த நேரத்தில் செய்திருக்கிறார். நம்ம வந்து சாபன கருத்துக்கள், அவங்க டிர்னிட்டி என்றதான கோட்பாடு உடையவள, இட்ஸ் எ டாக்மா, இட் இஸ் எ கிரீட், இட் இஸ் நாட் த வேர்ட் ஆஃப் God. அது தேவனுடைய வார்த்தை அல்ல. அதிலிருந்து நம்மளை வந்து ஆண்டவர் வெளியே கொணந்து பரிசேயர் சதிசேயர் என்ற ஐடியா அவங்களுடைய தியாலஜியிலிருந்து கர்த்தர் நமக்கு வெளியே கொணந்து என்ன செய்யிருக்கார், நமக்கு அவரை ரிவீல் பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் யார், அவருடைய நாமம் என்ன, அவருடைய வார்த்தை என்ன, அவருடைய சத்தியம் என்ன, அவருடைய புரோகிராம் என்ன, இப்பொழுது அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார், எல்லாத்தையும் ரிவீல் பண்ணியிருக்கிறார். ஒவ்வொரு முறை நீங்கள் தேவ சமூகத்துக்கு வரலாம், அந்த ரெவலேஷனை நீங்கள் கேட்குறீங்க. இப்பொழுது நம்ம லாஸ்ட் பார்ட் ஆஃப் த மினிஸ்ட்ரிக்கு வந்திருக்கிறோம். சிம்சோன் தன்னுடைய கடைசி ஊழியத்துக்கு வந்திருக்கிறோம். இன்னும் ஒரு விசை கத்தாவே என்று சொல்லுகிறோம். ஜஸ்ட் ஒன்ஸ் மோர் லார்ட் ஸ்ட்ரென்தன் மீ, அதுதான் அவனுடைய ஜபம். இன்னும் ஒரு விசை கத்தாவே, மேனேஜர் அந்த தரிசனத்தில் என்ன சொல்லப்பட்டது, இன்னும் ஒரு விசை நான் இந்த வழியாக பிரயாணம் செய்வேன், ஐ வில் ரைட் ஒன்ஸ் மோர் என்று அங்கு சொல்லப்பட்டது. அதுதான் சிம்சோன் சொன்ன காரியம். இன்னும் ஒரு விசை பிரயாணம் செய்கிறார். முதல்ல பிரதம் மூலமாக அவர் பிரயாணம் செய்தார், இப்பொழுது மனவாட்டியின் மூலமாக பிரயாணம் செய்கிறார். அவருடைய வார்த்தை உலகமெங்கிலும் போகிறது. ஹல்லேலூயா. எப்படி பார்த்தீங்களா, எல்லாமே பெர்ஃபெக்டா மேட்ச் ஆகுது. லாஸ்ட் பார்ட் ஆஃப் மினிஸ்ட்ரி, அதுக்கு பேர ஊழியம் என்பது இல்லை, ரேப்சர் தான் இருக்கிறது. இனிமேல் இன்னொரு ஊழியம் வரப்போறது இல்லை. ஸோ ஃபைனல் மினிஸ்ட்ரி. இன்னும் ஒரு விசை கத்தாவே, நான் இன்னும் ஒரு விசை இந்த வழியாக பிரயாணம் செய்வேன், ஐ வில் ரைட் திஸ் டெயில் ஒன்ஸ் மோர். பாருங்க எவ்வளோ அக்யூரட்டா, எவ்வளோ அக்யூரட்டா மேட்ச் ஆகிறது. இதை ரியலைஸ் பண்ணி இதை நம்ம வந்து இதில் நம்ம சந்தோஷமா இருப்போம் என்றால், நம்முடைய கவலைகள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாம் நம்ம ஜபத்தில் இறக்கி வைத்துவிட்டு வார்த்தையை தியானித்து அதில் சந்தோஷமாக இருப்போம் என்றால், தீமை உங்களை அணுகாது, சோதனைகள் உங்களை அணுகாது, உங்களுக்கு ஸ்ட்ரென்த்து கிடைக்கும், அதெல்லாம் மேற்கொள்வதுக்கு ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். அதனால் நம்முடைய வாழ்க்கையை குறித்து நம்ம ரொம்ப சிந்திக்காதபடி, கடந்த காலத்தை குறித்து சிந்திக்காதபடி, நம்முடைய ஃபியூச்சரை நம்ம சிந்திக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு எவ்வளோ நம்ம வச்சிருக்கிறார், எவ்வளோ பிளஸ்ஸிங் வச்சிருக்கிறார். இப்பொழுது ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டு இவ்வளவு சத்தியத்தை வெளிப்படுத்தியிருக்கிறாரு. இந்த மெசேஜ் நமக்கு வந்திருக்கு, இந்த ரெவலேஷன் வந்திருக்கிறது. நம்ம செவன் தண்டர்ஸ் டைம்ல இருக்கிறோம். ஏழு இடிகள் தங்கள் சத்தங்களை முழக்கின, அந்த இடி முழக்கங்களை நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறோமே நினைச்சு, அவருடைய புரோகிராமை நினைச்சு, நம்மளை அதுல ஒரு பாற்றா வச்சிருக்கிறாருன்னு நீங்க நினைச்சு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கவலைகள் போய்விடும். சாத்தான் உங்களுக்கு கொண்டு வருகிற எல்லா விதமான துக்கங்களும் உங்களை விட்டு நீங்கிப்போம். இயேசு கிறிஸ்து அதைத்தான் எதிர்பார்க்கிறார். வேதத்தின் மகத்துவங்களை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன், உங்களுக்கு அதில் பிரியம் இல்லையே அப்படின்னு சொல்லக்கூடாது. நம்ம என்ன இந்த மெசேஜில் இருக்கவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, டினாமினேஷன் இஸ் ராங், சாபனம் வந்து தவறானது, கர்த்தர் இந்த உலகத்தை அழிக்கப் போகிறார், God is going to destroy the world. நம்ம வந்து கர்த்தருக்கு பயப்படணும் அல்லது அவர் நம்மளை கொன்று போட்டுருவார். நம்ம வந்து என்ன செய்ய வேண்டும் என்றால், நாம் கத்தருக்கு சேவை செய்யணும், அப்பந்தான் பரலோக ராஜ்யம் போக முடியும். இதுதான் பொதுவான கருத்து, மெசேஜில் இருக்கவங்களுக்கு பொதுவான கருத்து அதுதான். ஆனால் நீங்கள் அதை விட மேலே திங்க் பண்ணணும். அது ஒரு ஆவரேஜ் கிறிஸ்டியன் வந்து திங்க் பண்ணுறது. நம்ம வந்து ஸ்பிரிச்சுவல் கிறிஸ்டியனாக இருக்கோம், நம்ம அதை விட மேலே நம்ம சிந்திக்க வேண்டும். திஸ் மெசேஜ் இஸ் அன்வைல்ட் த காட் அகைன், மறுபடியும் தேவனை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறது. ஹல்லேலூயா. God வந்து இப்பொழுது பிளைன் வியூவா இருக்கிறார், வெளியரங்கமான காட்சியாக இருக்கிறார், ரொம்ப தத்ரூபமாக தேவன் இருக்கிறார். அவர் நேற்று இன்று என்று மாறாதவராய் இருக்கிறார். அவர் வந்து நம்மை தெரிந்து கொண்டார், நம்ம மூலமாக இந்த கடைசி ஊழியத்தை செய்கிறார். By his bride and through his bride, Lord is doing the last part of the ministry. கடைசி ஊழியத்தை என் மூலமாக செய்கிறார். என்ன ஒரு பாட்டா வைத்திருக்கிறார். ஏழு முத்திரைகள் திறக்கப்பட்டிருக்கிறது. Heaven is a real place. பரலோகம் என்பது ஒரு தத்துரூபம், ஒரு கற்பனை அல்ல, அது வந்து ஒரு ரியல் பிளேஸ் ஆகியிருக்கிறது. Hallelujah. அங்கே வந்து நம்ம என்ஜாய் பண்ணுவோம். அங்கே சாப்பிடவும் செய்யலாம், சாப்பிடாமலும் இருக்கலாம். We are going to eat and enjoy. நாம் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிப்போம். அங்குடைய அங்க இருக்கிற நாகரிகம் இதை விட மேலான நாகரிகம். இப்பொழுது நம்ம சயின்ஸ் சிவிலைசேஷன்ல இருக்கிறோம், இன்ஃபர்மேஷன் ஏஜில் இருக்கிறோம். இதை விட மேலான நாகரிகம் அங்கே இருக்கிறது. Hallelujah. இந்த ஏழு முத்திரைகள் திறக்கப்படுதலானது, opening of the seven seals began to take us back into the Bible. அந்த ஓப்பனிங் ஆஃப் த செவன் சீல் பைபிளுக்கு நம்மை திருப்பி இருக்கிறது. நம்ம பைபிள் பிலீவர்ஸா இருக்கிறோம். அந்த மெசேஜ் நம்மள பைபிளை பிலீவ் பண்ணி பைபிள் தூக்கி தூர வச்சுட்டு அந்த பொசத்தை பாக்கெட்ல வச்சுட்டு படிக்கணும்னு நினைக்கிறாங்க. படிக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை, ஆனா பைபிளை ஏன் தூர வைக்கிறீங்க? பைபிள்லாம் முடிஞ்சு போச்சு, இப்ப புஸ்தகம் தான். அப்படி பேசுற பர்சிங்க யாரும் இருக்கிறாங்க பாருங்க. மிஞ்சின நீதிமானாங்க, அவங்க தேவனால அழைக்கப்பட்டிருக்க மாட்டாங்க, அவங்க தேவனால அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களா இருக்க மாட்டாங்க. கர்த்தர் இப்பொழுது முத்திரைகளை திறந்து நம்மளை பைபிளுக்கு திருப்பிக்கிறார். We are Bible believers. Hallelujah. தேவன் தம்மை திறனீக்கி வெளிப்படுத்தி இருக்கிறார். நமக்கு ராப்சர் வரப்போகுது. இப்பொழுது நம்ம தேவனோடு கூட ஐக்கியப்பட்டு கொண்டிருக்கிறோம். Relationship with God. Worship this God. அவரை நாம இன்றைக்கு ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஆமென். அவருடைய அந்த காணக்கூடாத தேவன், அவர் வார்த்தையை நீக்கி, வர வார்த்தையினுடைய திரை நீக்கி நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. அவருடைய சொந்த ஜீவன் நமக்குள்ளே இருக்கிறது. ஆமென். நாம் அவரிலும் அவர் நம்மிலும் இருக்கிறார். இவ்விதமான ஒரு ஐக்கியத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென். God is in you, the hope of glory. கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாய் உங்களுக்குள்ள இருப்பதே அந்த ரகசியம். எனக்குள்ள அவர் ஜீவிக்கிறார். நான் வேர்ட் ஃபார்மாக அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, விசுவாசத்தினால ஏற்றுக்கொள்ளும், அது ஸ்பிரிட் ஃபார்மாக எனக்குள்ளே இருக்கிறார். God's word is spirit when you receive it by faith. நான் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறேன் என்றதான ஒரு நிச்சயத்தோடு ஜீவிப்பது தான் ரியல் கிறிஸ்டியன். அதான் மெசேஜ் பிலீவர். சும்மா நான் தீர்க்க தரிசி விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் மட்டும் போதாது, சாபனம் தப்பு, நம்ம துணி முக்காடு போடக்கூடாது, இப்படி சில டாக்டர்னு சொல்லுவாங்க. இவங்கெல்லாம் மெசேஜ் பிலீவர் கிடையாது. நம்ம லைஃப்பில் சொந்த அனுபவத்தை பெற வேண்டும். இயேசு கிறிஸ்து ப்ரீச்சிங் மட்டும் செய்யலை, அவர் வாழ்ந்து காண்பித்தார். அதே போல தான் ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். அதான் ரியல் கிறிஸ்டியன், ரியல் சர்வன்ட் ஆஃப் காட். அவன் தான் உண்மையான ஊழியக்காரன். பால் வந்து ஒரு உண்மையான ஊழியக்காரனாக இருந்தார். பாலுடைய பேட்டர்ல தான் பிரதர் பிரனாம் இந்த ஏழு பேரை தெரிந்து கொண்டிருக்கிறார். பால் வந்து ஒரு மாடல் பிரீச்சராக இருக்கிற, மாடல் சர்வன்ட் ஆஃப் காட். எபேசியன் சர்ச் ஏஜ் வந்து மாடல் சர்ச். அதே போல ஒரு பாஸ்டர் வந்து அவர் வந்து ஒரு மாடல் பிரீச்சராக இருக்க வேண்டும். ஒரு சபையானது அது மாடல் சர்ச்சாக இருக்கணும். மலையின் மேல் இருக்க பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. அவ்விதமான ஒரு சபையாக இருக்க வேண்டும். நம்மளால முடிஞ்ச பிரயாசத்தை செய்கிறோம். மீதி எல்லாம் செய்யறது ஆண்டவர் தான், நம்ம செய்ய முடியாது. ஒரு மனுஷனை போய் நம்ம மாற்ற முடியாது. ஒருத்தரை வந்து நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள, என் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முடியாது. ஆண்டவர் தான் கிரியை செய்யும். நான் செய்ய வேண்டிய கடமையை செய்து கொண்டு போகிறேன். எல்லாம் சேஞ்ச் பண்றதெல்லாம் ஆண்டவர் தான், எல்லாம் அவர் கண்ட்ரோல்ல இருக்கிறது. அல்லேலூயா. பால் வந்து என்ன சொல்றான், அவன் வந்து அவங்க வந்து ஒரு சர்ச் ஏஜ் மெசஞ்சர் என்பதை அறிந்து கொண்டான். புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலன் என்பதை அறிந்து கொண்டார். பால் வந்து மூன்றாம் வான வரைக்கும் எடுத்துக் கொள்ளப்பட்டான். பாலுடைய டீச்சிங் அண்ட் லைஃப் வந்து ஒரு பெர்ஃபெக்ட் ப்ரீச்சராக, ஒரு உண்மையான ஊழியக்காரனாக பவுல் தன்னை வெளிப்படுத்தினான். ஆமீன். அவன் என்ன சொல்லுகிறான் கலாத்தியர் 2:20 வாசிக்கலாம்.
கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன்.
கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இப்பொழுது நான் பிழைத்திருக்கிறது, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். கிறிஸ்துவுடனே கூட நான் சிலுவையில் இப்பொழுது நான் பிழைத்திருக்கிறது நான் அல்ல, இது அவரே எனக்குள்ள இருக்கிறார். ஹல்லேலூயா. அவிதமான ஒரு லைஃப் வந்து அவன் வாழ்ந்து காமிச்சான். ஒன்லி ப்ரீச்சிங் மட்டுமல்ல, நிருபங்களை எழுவது மட்டுமல்ல, அவன் வந்து வாழ்ந்து காமித்தான். கிறிஸ்து எனக்குள்ளே ஜீவிக்கிறார், நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் ஜீவிக்கிறார். எவ்வளவு பெரிய ஒரு ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்களா? Walking in an invisible union with God. தேவனோடு கூட ஒரு ஐக்கியத்தை வைத்திருந்தான். வார்த்தைக்காக அவன் கட்டப்பட்டவனாக இருந்தான். பிலமோன் 1:1.
கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் கட்டப்பட்டவனாக இருக்கிற பவுலும்,
வார்த்தையினாலே கட்டப்பட்டிருந்தான். வார்த்தைக்கு அப்பாற்பட்டு எதுவும் செய்ய முடியாது. செய்யணும்னு நினைச்சாலும் செய்ய முடியாது. அவன் பாவம் செய்யணும்னு நினைச்சாலும் அவனால பாவம் செய்ய முடியாது. ஏன்னா விலங்கு போடப்பட்டிருக்கிறான். வார்த்தை என்ன விலங்கினால் கட்டப்பட்டிருக்கிறான். வார்த்தைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை நம்ம செய்ய முடியாது. வலது புறம் இடது புறம் திரும்ப முடியாது. அந்த நேர் கோட்டில் தான் போக முடியும். வார்த்தை நமக்குன்னு ஒரு வார்த்தை இருக்கு, அதை தவிர நம்ம விலக முடியாது. ஏனென்றால் நம்ம கட்டப்பட்டிருக்கிறோம், அன்பின் கயிறுகளால் கட்டப்பட்டிருக்கோம். வார்த்தையை நேசிப்பதனால, அக்கிரமத்தினால் அல்ல, அன்பின் கயிறுகளால் நம்ம கட்டப்பட்டிருக்கோம். தேவனுடைய அன்பு, அவருடைய வார்த்தையின் மேல உள்ள அன்பினாலே வார்த்தைக்கு அப்பாற்பட்டு நம்ம சுய புத்தியின்படி எதையும் செய்ய முடியாது, எதையும் பேச முடியாது, எதையும் செயல்பட முடியாது. அப்படியாப்பட்ட ஒரு மனுஷர்களாக நம்ம இந்த உலகத்தில் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அவனுடைய சொந்த ஆம்பிஷன் படி அல்ல, அல்லது பரிசேயர்கள் சதுசேயருடைய கோட்பாடின் படி அல்ல. ஹி ஹேட் த மைண்ட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை அவனுக்குள்ள இருந்தது. ஆமென். ஒரு நாளிலே ஆண்டவர் அவனை உயர்த்துகிறார். Seated in heavenly places, உன்னதத்திலே ஆவிக்குரிய ஸ்தானத்திலே உயர்த்தி இருக்கிறார். அவனுக்கு இப்பொழுது தேவனுடைய சிந்தை தான் இருக்கிறது. The thoughts of God concerning us, தேவனை நம்மை குறித்து தேவனுடைய சிந்தை என்ன, அதை நம்ம நிறைவேற்றுவோம். இயேசு கிறிஸ்து ஏன் என்னை உலகத்திலே கொண்டார், ஏன் இந்த கடைசி காலத்திலே கொண்டார், ஏன் இந்த தமிழ்நாட்டிலே கொண்டார், ஏன் இந்த வளசரவாக்கம் கல்வாரி டேபர்நாக்கில் என்னை கொண்டு சேர்த்திருக்கிறார், என்னை குறித்து அவருடைய சிந்தை என்ன, என்னை குறித்து அவருடைய பர்பஸ் என்ன, அதை நிறைவேற்றுவது தான் நம்முடைய கடமை. ஆண்டவர்கிட்ட அவ்விதமாக நம்ம ஜெபிக்க வேண்டும். நம்ம ஆவியினாலே வழி நடத்தப்பட வேண்டும். Revealing his program. ஆண்டவர் தம்முடைய ப்ரோக்ராமை இன்னைக்கு நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். யூ வாக் இன் த வேர்ல்ட் ஆஃப் பெர்ஃபெக்ட் ஃபெய்த். நம்ம விசுவாசத்திலே ஜீவிக்கிறோம். இயேசு உலகத்தில் இருக்கும் பொழுது விசுவாச உலகத்திலே ஜீவித்தார். யூ வாக் இன் தட் வேர்ல்ட் ஆஃப் பெர்ஃபெக்ட் ஃபெய்த். காட் இஸ் ரியல் டு யூ. தேவன் நமக்கு உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஏதோ ஒரு தத்துவம், ஒரு கோட்பாடு அல்ல. தேவனை நாம் உண்மையாகவே அறிந்திருக்கிறோம். ஆமென். சாத்தன் நம்ம மேல இன்ஃப்ளூயன்ஸ கொண்டு வர முடியாது. நம்ம வந்து அவன் பாதிக்க முடியாது. எந்த விதத்திலும் அவனை பாதிக்க முடியாது. சாத்தானுடைய ஸ்கீமை நம்ம அறிந்திருக்கிறோம். அது வந்து 7 முத்திரையில் திறக்கப்படும் பொழுது அவனுடைய முகத்திரை கிழிக்கப்பட்டிருக்கிறது. அவன் என்ன செய்வான்னு நமக்கு தெரியும். அதனால அவனுக்கு நம்ம இடம் கொடுக்க மாட்டோம். ஆண்டவர் நமக்கு விசுவாசம் என்று கேடகத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென்.
அக்கினியாஸ்திரங்கள்
அவன் அக்னி ஃபயரி ஆரோஸ் நமக்கு விரோதமாக அவன் எய்கிறான். அப்பொழுது நம்ம கிட்ட கேடகம் இருக்குது, அதை வச்சு அவனை தடுத்துடணும். விசுவாசம் என்ன கேடகம், ஃபயரி டாட்ஸ் அவன் கொண்டு வருகிறான். அக்கினி அம்புகளை நமக்கு விரோதமாக அவன் எய்யும் பொழுது நமக்கு ஷீல்ட் ஆஃப் ஃபெய்த் இருக்கிறது. அந்த ஃபெய்த்தை வச்சு என்ன செய்ய வேண்டும், அதனுடைய ஃபேரி டாட்ஸ் அக்கினி அம்புகளை நம்ம வந்து அவித்து போட முடியும். பாருங்க விதமாக ஆண்டவர் நமக்கு செய்கிறார். எல்லாம் இன்ட்ரோடக்ஷனாக தான் பேசுகிறேன், இன்னும் பேரபிள்கிட்ட வரல. நம்முடைய அமினிஷியா நம்மளை விட்டு நீங்கி இருக்கிறது, நம்ம ஆவிக்குரிய நினைவிழப்பு. ஒருத்தனுக்கு பைத்தியம் பிடிச்சா அவன் பேர் என்னன்னு தெரியாது, அவன் வீடு எங்கே இருக்குன்னு தெரியாது, ரோட்டில் அப்படியே சுற்றிட்டு அடப்பான், ஒழுங்காக ட்ரெஸ் போட்டிருக்கமான்னு தெரியாது, அவங்க அம்மா அப்பா பேர் அவனுக்கு தெரியாது, அதுதான் பைத்தியம். அதே போல் நம்ம வந்து ஆவிக்குரிய நினைவிழப்பில் இருந்தோம், எதுவுமே நமக்கு தெரியாது, புசிப்போம் குடிப்போம் உலகத்தை நம்ம அனுபவிப்போம் அப்படி தான் நம்ம இருந்தோம். இப்பொழுது அமினிஷியா விலகி விட்டது. இந்த வார்த்தை வரும்பொழுது ஆவிக்குரிய நினைவிழப்பு நம்மளை விட்டு போயிட்டு இப்பொழுது நம்ம சொச புத்தியுடையவர்களாக இருக்கிறோம். ஆமென். ஹூஸ் அமினிஷியா ஹேஸ் லெஃப்ட் தெம். இதோ என்ன சொன்னால், நமக்கு அந்த அமினிஷியா நம்மளை விட்டு போய்விட்டது. ஆனால் நம்மளை சுற்றி இருக்கிற மக்களை நினைக்கும் பொழுது, கிறிஸ்தவங்களை நினைக்கும் பொழுது, அவங்களுக்கு அமினிஷியாவில் இருக்கிறாங்க, ஆவிக்குரிய நினைவிழப்பில் இருக்காங்க, அவங்களுக்கு பைபிள் தெரியாது, அவங்களுடைய லைஃபை பற்றிய சீக்ரெட் அவங்களுக்கு தெரியாது, தேவனை பற்றிய சீக்ரெட் தெரியாது, ஏதோ உலகத்தில் தங்களை பெரிய கிறிஸ்தவங்களாக நினச்சி கொண்டு, சாமன போதர்கள் தங்களை பெரிய ப்ரீச்சராக நினச்சி கொண்டு, அவங்களுக்கு தான் ரொம்ப நாலேஜ் இருந்த மாதிரி யூடியூப்பில் மெசேஜ் கொடுப்பாங்க. ஆனால் ஆவிக்குரிய நினைவிழப்பில் இருக்கிறாங்க. நமக்கு புத்தி தெளிந்திருக்கிறது, அவங்களுக்கு புத்தி தெளியலை. இந்த மெசேஜ் செவன் சீல்ஸ் ஓப்பன் ஆகிற பொழுது நாம் வந்து என்ன செய்கிறோம் என்றால், புத்தி தெளிந்திருக்கிறது. நம்முடைய போஜனம் என்ன? தேவனுடைய சித்தத்தை செய்வதே. ஆகாரத்தை பார்க்கலாம், அவருடைய வார்த்தையை நேசிக்கிறோம். சாப்பாடை விட வார்த்தை முக்கியம். அவருடைய சித்தத்தை செய்வதே நம்முடைய நோக்கமாக இருக்கிறது. காட்ஸ் வில் இஸ் இஸ் வேர்டு. ஆண்டவர் என்ன, எலியாவை காகங்களினாலே போஷித்தார். ஒன்று ராஜாக்கள் 17:1-8 வாசிக்கிறோம். அதே போல ஆண்டவர் ரேவன்ஸ் அனுப்பியிருக்கிறார். அந்த ரேவன்ஸ் மூலமாக ஆண்டவர் நம்மை போஷிக்கிறார். அந்த ரேவன்ஸ் வந்து அந்த காகங்கள் எலியாவை போஷித்தது. அதே போல இன்னைக்கு ட்ரூ ப்ரீச்சர்ஸை வச்சிருக்கிறார், அவங்க காகங்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் மூலமாக ஆண்டவர் நம்மை போஷித்துக் கொண்டிருக்கிறார். உலகமெங்கிலும் ஆவிக்குரிய பஞ்சம் இருக்கிறது. தேவனுடைய உண்மையான வார்த்தை கேட்கக்கூடாத பஞ்ச காலத்திலே, இந்த ஃபெமைன் ஃபார் ஹியரிங் த வேர்ட் ஆஃப் காட், ஆண்டவர் நமக்கு வந்து காகங்கள் மூலமாக போஷித்துக் கொண்டிருக்கிறார். ஹிடன் ஃபுட், மறைவான ஆகாரத்தை ஆண்டவர் நமக்கு தருகிறார். நம்ம கத்தருக்கென்று சேவை செய்ய வேண்டும். நம்மளை ஆண்டவர் உலகத்தில் கொண்டு வந்த நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும். அவருக்கென்று ஒரு சேவை செய்ய வேண்டும். அவர் நமக்கு எல்லா ஃபெசிலிட்டியும் தருகிறார், எல்லா வசதி வாய்ப்புகளையும் தருகிறார். அதை நம்ம பயன்படுத்த வேண்டும், கர்த்தருக்காக பயன்படுத்த வேண்டும். நமக்காக மாத்திரம் வாழக்கூடாது, நம்ம தேவனுக்கென்று சேவை செய்ய வேண்டும் என்ற ஒரு பர்பஸில் கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் நீங்கள் சர்ச்சுக்கு வந்திருக்கிறீங்க. நீங்கள் தூரத்துலேருந்தும் இதை பல இடங்களிலிருந்து இன்றைக்கி வந்திருக்கிறீங்க. தேவனுடைய சித்தம் என்ன? என்னை குறித்து உங்களுடைய பர்பஸ் என்ன ஆண்டவரே? அதை செய்வதற்கு எனக்கு கிருபை தாரும், எனக்கு ஸ்ட்ரென்த்து தாரும், எனக்கு அனாயிட்டிங் தாரும் என்று செபிக்கும்படியாக நம்ம வந்திருக்கிறோம். இப்பொழுது கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? இப்பொழுது ஓமைக்கு நம்ம வர வேண்டும். 17:7 வாசிக்கலாம்.
உங்களில் ஒருவனுடைய ஊழியக்காரன் உழுது அல்லது மந்தை மேய்த்து வயலிலிருந்து வரும்போது எஜமான் அவனை நோக்கி, நீ முன்பு போய் சாப்பிட்டு வா என்று அவனுக்கு சொல்வானோ?
இதோ உங்களில் ஒருவன், உங்களுடைய வேலைக்காரன் ஒருவன் வயலில் போய் அவன் உழுகிறான், அவன் மந்தையை மேய்க்கிறான், காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் வேலை செய்கிறான். வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு ரொம்ப டயர்டாக வர்றான், வயிறு பசியோடு வருகிறான், போய் சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறான். ஹீ லுக் ரியலி டயர்டு, ரொம்ப டயர்டாக இருக்கிறான். அப்பொழுது எஜமான் அவனை பார்த்து, நீ போய் உட்கார்ந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லுவானா? சொல்ல மாட்டான். நான் வந்து என்ன சொன்ன, எனக்கு நீ வந்து சப்பர் கொண்டு வர வேண்டும், ஆகாரத்தை கொண்டு வர வேண்டும், வெயிட் பண்ணு, நீ வந்து நான் சாப்பிட்டு திருத்து புசித்து குடித்து நான் திருப்தி ஆகும் வரைக்கும் நீ வெயிட் பண்ணி, என்ன சாப்பாடு வேணுமா, சோறு வேணுமா, சாம்பார் வேணுமா, இல்லை வேணுமான்னு கேட்டு நீ எனக்கு பரிமாறு. பரிமாறுறது ஒரு பெரிய வேலை. அங்கே தான் வயலில் வேலை செஞ்சுட்டு வரேன், இங்கே வந்தாலும் வேலை இருக்குதே. சிலர் தங்களுடைய வேலையை குறித்து புலம்பி தள்ளுவாங்க. நான் அப்படி செய்யறேன் இப்படி செய்யறேன், நான் தான் நான் மட்டும்தான் வேலை செய்யறேன். சில பெண்கள் வீட்டில் புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. அது வந்து நீங்க பரிசுத்தாவி பெற்றதுன்னு அடையாளம் கிடையாது. ஆண்டவரே, இந்த வேலைகள் எல்லாம் செய்ய எனக்கு கிரேஸ் தாரும், எனக்கு ஸ்ட்ரென்த்து தாரும், எனக்கு அனாய்டிங் தாரும், எல்லாத்தையும் செய்து முடிக்க எனக்கு பலத்தை தாருன்னு தான் கேட்கணுமே ஒழிய புலம்பிக்கிட்டே இருக்கக்கூடாது. இப்போ நான் புலம்புறேன்னா நான் மெசேஜ் நிறைய ப்ரிப்பேர் பண்ணுறேன், அங்கே போகிறேன் இங்கே போகிறேன். ரெண்டு நாள் நைட்டு பஸ்ஸில் தான் இருந்திருக்கேன், இன்றைக்கி வந்து ரெண்டு பிரசங்கம் பண்ணணுமே அப்படின்னு நினைக்கவே கூடாது. நினச்சா ஆண்டவர் என் ஊழியத்தை என்னை விட்டு எடுத்துருவார். எலியா அப்படி தான் சொன்னான், நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், நான் ஒருத்த மாத்திரம் தான் இருக்கிறேன், ஆண்டவர் போதும் ஊழியம் இதோட முடிஞ்சு போச்சுன்ட்டாரு. அதே போல நீங்க அப்படி புலம்புனீங்கன்னா உங்களை ஸ்டாப் பண்ணிடுவாரு, உங்களை ஆண்டவர் பயன்படுத்த மாட்டார். வேலை செய்யறதுக்கு புலம்பக்கூடாது, புலம்பாம ஊழியம் வேலை செய்யணும். உலகப்பரமான வேலைனாலும் சரிதான், ஆண்டவருடைய வேலைனாலும் புலம்புறது ஆகாது. ஆண்டவரே எனக்கு கிரேஸ் தாரும், சென்த்து தாரும், எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு, டயர்டாக இருக்கு, டயர்டாக இருக்குன்னு சொன்னால் வாழ்நாள் முடிச்சும் டயர்டாக தான் இருக்கணும். டயர்டாக இருக்க தான் செய்யுது, ஆனால் அதை சொல்லக்கூடாது. சில பாஸ்டர்கள் வந்து என்ன சொல்லுவாங்க, எனக்கு நேரம் எங்கே இருக்குமாங்க, நேரமே இல்லைம்பாங்க. அதையும் நம்ம சொல்லக்கூடாது. நான் வந்து பாஸ்டராக இருக்கேன், நிறைய சர்வீஸ் நடத்தணும், நிறைய காரியங்கள் வந்து ஒருத்தரோட சம்பாஷணை பண்ணணும், ஒருத்தரை பார்க்க போகணும், ஒரு இப்படியெல்லாம் எனக்கு சூழலாக வரும். ஒருத்தர் வந்து பாஸ்டரே கிடையாது, சும்மா எவேஞ்சலிஸ்டிக் ஒர்க் சபையே கிடையாது, ஆனால் அவர்கிட்ட பேசினா நேரமே இல்லை, நேரமே இல்லை. எனக்கு அப்படி சொல்கிறது தப்பாக தெரியுது. நேரத்தை சரியாக பயன்படுத்தணும், நேரம் இருக்க தான் செய்யுது, அதை சரியாக பயன்படுத்தணும், வீணாக நேரத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதுதான் அப்படி தான் நான் நினைக்கிறேன். சும்மா தேவையில்லாத காரியங்களில் நம்ம மனசை செலவு பண்ணக்கூடாது, நம்முடைய நேரத்தை வீணாக்கக்கூடாது. நேரம் எல்லாத்துக்கும் ஆண்டவர் வச்சிருக்காரு, நேரம் இல்லைங்க வார்த்தை நம்ம வாயிலிருந்து வரக்கூடாது. டயர்டா இருக்குங்க வார்த்தை வரக்கூடாது. நான் தான் கஷ்டப்படுதேன், நான் தான் உழைக்கிறேன் அப்படின்னு புலம்புனீங்கன்னா ஆண்டவர் ஸ்ட்ரென்த்தை எடுத்துருவாரு, உங்களுக்கு இருக்க சுகத்தை எடுத்துருவாரு, உங்களை ஆண்டவர் பயன்படுத்த மாட்டார், நீங்க ஆசீர்வாதமான பாத்திரமா இருக்க முடியாது. இதுதான் இந்த ஓமை நமக்கு சொல்லுது. எல்லாத்தையும் சரீரத்தில் வேதனை இருந்தாலும், நமக்கு எல்லா ஒர்க்கும் டைட்டா இருந்தாலும் நம்ம நேரத்தை பிரயோஜனப்படுத்தி செய்யணும். ஆண்டவரே கிரேஸ் தாரும், கிரேஸ் தாரும்னு மனசுக்குள்ளேயே ஜெபிச்சுக்கிடணும். அதுதான் உண்மையான கிறிஸ்தவன். அவன் எல்லாத்தையும் சகிப்பான், அவன் புலம்ப மாட்டான், எல்லாத்துக்குமே சோத்திரம் செலுத்துவான், கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக சோத்திரம் செலுத்துவான். அப்பொழுது மேற்கொண்டு கிரேஸ் கிடைக்கும், மேற்கொண்டு ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். நான் வயல்லையும் வேலை செஞ்சுட்டு வந்திருக்கேன், இப்போ வீட்டில் வந்தாலும் எனக்கு வந்து எனக்கு வேலை கொடுக்குறீரு அப்படின்னு அவன் சொன்னான்னா அவனை வந்து ஆண்டவர் நீக்கி போடுவார். ஃபெய்த்ஃபுல் சர்வன்ட், அவன் வந்து தேங்க்யூ என்று சொல்வதை எதிர்பார்க்க மாட்டான். நோ ரிவார்டி, அவன் எந்த வெகுமதியையும் எதிர்பார்க்க மாட்டான், எந்த பலனையும் எதிர்பார்க்க மாட்டான். சொன்ன கட்டளைக்கு கீழ்ப்படிவான். நீ போய் உழுதுட்டு வா, நீ மந்தையை மேய்க்கணும், சாயங்காலம் மந்தையை மேய்த்து அதெல்லாம் நீ சரி பண்ணிட்டு பின்பு இங்கே வந்து வீட்டில் வந்து எனக்கு ஆகாரத்தை பரிமாறணும், அது வரைக்கும் நீ வெயிட் பண்ணி, நீ கடைசியில் தான் சாப்பிடணும். சொன்னதுக்கு எல்லாத்துக்கும் அப்படியே கீழ்ப்படிவான். இதுதான் ரியல் சர்வன்ட், உண்மையான ஊழியக்காரன் அவன் தான். அதனால் இதில் கீ என்ன, இதனுடைய திறவுகோல் என்னன்னா, ரெண்டு சர்வன்ட் இருக்கிறாங்க, ஹயர்டு சர்வன்ட் இருக்கிறாங்க, ஸ்லேவ் சர்வன்ட் இருக்கிறாங்க. இந்த ஹயர்டு கூலிக்காக வேலை செய்கிற வேலைக்காரன் என்ன செய்வான் என்றால், ஒரு கான்ட்ராக்ட் பேசுவான், இத்தனை மணிலேருந்து இத்தனை மணி வரைக்கும் தான் வேலை செய்வேன், நீர் வந்து அதுக்கு மேலே நான் வேலை செய்ய மாட்டேன். சோரன் விக்டர் கமலுக்கு தெரியும், பில்டிங் ஒர்க் அவர் செய்கிறார் கான்ட்ராக்டு. அவர் வந்து வேலைக்காரன் வேணும்னா அவர் என்ன சின்மா நகரில் அங்கே நிற்பாங்க, கார்பெண்டரு, அங்கே பிளம்பரு, அந்த மேஷனு, சித்தாள், பெரிய ஆள் அங்கே நிற்பாங்க. போரூர் பக்கத்தில் இந்த டிரான்ஸ்ஃபார்ம் பக்கத்தில் நிற்பாங்க. ஆள் இல்லைன்னா அங்கே போகணும், அங்கே போயிட்டு அவங்கள கூட்டிகிட்டு வரும்பொழுது சித்தாள் வந்து அவங்க வேலை தான் செய்வாங்க. மேஷன் வந்து அவன் பில்லி கன்ஸ்ட்ரக்ஷன் தான் பண்ணவனே ஒழிய வேறு எந்த வேலையும் செய்ய மாட்டான். பத்து பத்தரைக்கு வருவான், வேறு அஞ்சு மணிக்கு கரெக்டாக கையை கழுவிட்டு வேலையை விட்டு புறப்பட்டுருவான். அதுக்கு மேலே கொஞ்சம் கூட வேலை செய்ய மாட்டான். மத்தியானம் ஒரு மணி நேரத்துக்கு மேலே ரெஸ்ட் எடுத்துக்கிடுவான். ஆனால் கூலி அவனுக்கு 1000 ரூபா கொடுக்கணும் மேஷனுக்கு. 1000 ரூபா இப்போ எவ்வளவோ தெரில, அதெல்லாம் அதிகமான கூலி கேட்பான். அவன் வேலை வந்து குறிப்பிட்ட நேரம் தான், ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸில் அவன் வேலை செய்வான். இது வந்து ஹயர்டு சர்வன்ட். அதுக்கு மேல அவன் ஒரு அக்ரிமெண்ட் பண்ணிக்கிடுவான், வேற எந்த வேலையும் செய்ய மாட்டான். ஆண்டவர் இப்படியாப்பட்ட ஒரு வேலைக்காரனே சொல்லலை, இந்த ஓமையில அப்படியாப்பட்ட வேலைக்காரனே சொல்லலை. இந்த வேலைக்காரன் என்னவென்றால், இவன் ஒரு ஸ்லேவாக இருக்கிறான். இந்த ஸ்லேவ் வந்து என்னன்னா, கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறான். எஜமான் அவனை வந்து ஸ்லேவ் மார்க்கெட்ல போய் அவனை காசு கொடுத்து வாங்கியிருக்கிறார். அந்த சர்வன்ட் தான் இங்க சொல்றாரு, ஹயர்டு சர்வன்ட் அல்ல. இவன் வந்து அடிமையான ஒரு வேலைக்காரன். இ பிலாங்ஸ் டு த மாஸ்டர். அவன் எஜமானுக்கு சொந்தமானவன். அவனுடைய எனர்ஜி, அவனுடைய டேலண்ட், அவனுடைய எபிலிட்டி எல்லாமே எஜமானுக்காக சேவை செய்ய வேண்டும். அதே போல் ஆண்டவர் உங்களுக்கு எனர்ஜி கொடுத்துருக்கிறார், உங்களுக்கு எபிலிட்டி கொடுத்துருக்கிறார், உங்களுக்கு சில டேலண்ட்ஸ் கொடுத்துருக்கிறார். இதெல்லாம் ஆண்டவருக்காக நீங்கள் செயல்படுத்த வேண்டும். நான் ஏதோ ஸ்பெஷலாக செய்கிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அது வந்து ஹயர்டு சர்வன்ட், கூலிக்காக வேலை செய்கிறேன். எந்த விதமான ரிவார்டையும் எதிர்பார்க்காதபடி நமக்கு கொடுக்கப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டி, நமக்குடைய டேலண்ட் எல்லாத்தையுமே கர்த்தருக்காக சேவை செய்ய ஒப்பு கொடுக்கிறது தான் உண்மையான ஊழியக்காரன். The master purchased him with a price. அவர் ஒரு கிரயம் செலுத்தி அந்த மாஸ்டர் அவனை வந்து அவர் வந்து வாங்கி இருக்கும் பொழுது அவன் மாஸ்டருடைய விருப்பம்தான் செய்ய வேண்டும். அவனுடைய சொந்த விருப்பத்தின்படி அவன் ஜீவிக்க கூடாது. பரிசுத்த பவுல் என்ன சொல்லுகிறார், 1 கொரிந்தியர் 6:19-20,
உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்தாவினுடைய ஆலயமா இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர் அல்லவென்றும் அறியீர்களா? கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகி உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள்.
உங்களுடைய சரீரமானது தேவனாலே அது உண்டாக்கப்பட்டது. உங்களுடைய சரீரத்தை அவர் வந்து தேவனுடைய ஆலயமா இருக்கிறது, அவர்கள் உங்களை கிரயத்துக்கு வாங்கியிருக்கிறார். ஆகையால் அங்க உங்களுடைய சரீரத்தினாலும் உங்களுடைய ஆவினாலும் தேவனை மகிமை. You are bought with a price. You are his purchased possession. அவர் உங்களை கரையத்துக்கு வாங்கியிருக்கிறார். அதனால நீங்க வந்து அவிதமான சர்வெண்டா இருக்கிறீங்க. கரையத்துக்கு கொல்லப்பட்ட வேலைக்காரன் என்ன சொன்னாரோ, எஜமான் என்ன சொன்னாரோ அதை அப்படியே கீழ்ப்படிய வேண்டும். அவன் எந்த ரிவார்டும் எதிர்பார்க்க முடியாது, எந்த அவங்க கூலி அவன் எதிர்பார்க்க முடியாது, எந்த விதமான பலனையும் எதிர்பார்க்க கூடாது. அவன் தான் கிரயத்துக்கு வாங்கப்பட்டிருக்கான், அவனுக்கு சம்பளம் உண்டா? ஒன்றும் கிடையாது. அவன் வந்து எஜமான் வந்து அந்த வேலைக்காரனை பார்த்து ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லுவான், சொல்ல மாட்டான். அவன் கிரயத்துக்கு வாங்கப்பட்டிருக்கிறான். வேற ஹயர்டு சர்வெண்ட் வேணா தேங்க்ஸ் சொல்லலாம். நம்ம வந்து அவிதமான சர்வெண்ட் கிடையாது. ஆண்டவர் நம்மை கிரயத்துக்கு வாங்கியிருக்கிறார். ஒரு நாளில நம்ம பாவத்துக்கு அடிமையா இருந்தோம், ஸ்லேவ் மார்க்கெட்ல இருந்தோம். யோசேப்பு ஒரு நாளில் ஸ்லேவ் மார்க்கெட்ல இருக்கிறான். போத்திப்பிரா வந்து அங்கே தனக்கு ஒரு வேலைக்காரன் தேவை, மார்க்கெட்டுக்கு போகிறான். அங்கே ஜோசப்பை பார்க்கும்பொழுது அழகாக இருக்கிறான், நல்ல ஹெல்த்தாக இருக்கிறான், ரொம்ப ஞானமுள்ள பையனாக இருக்கிறான். அவனை கிரயத்துக்கு வாங்கினான். அதிலிருந்து அவன் எஜமான் சொன்னதெல்லாம் செய்ய வேண்டும். அவனுக்கு சம்பளம் உண்டா? அவனுக்கு ஏதாவது ரிவார்டு உண்டா? அவனுக்கு ஏதாவது தேங்க்ஸ் சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. அவனுடைய டேலண்ட், அவனுடைய எனர்ஜி எல்லாத்தையுமே எஜமானுக்காக அவன் செயல்படுத்த வேண்டும். அதே மாதிரி ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார். நம்மளை யாருமே விலை கிரயத்துக்கு வாங்க முடியாது, இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் வாங்க முடியும். ஆமென். நம்ம ஸ்லேவ் மார்க்கெட்ல இருந்தோம், சாத்தான் நம்மை ஸ்லேவ் மார்க்கெட்ல வைத்திருந்தான். அவனுடைய கிரியைகளை செய்யும்படியாக நமக்கு அடிமைகளாயிருந்தோம். உலக வழக்கத்தின்படி நம்ம இருந்தோம், அக்கிரமத்தினாலே நம்ம கட்டப்பட்டிருந்தோம். ஆனா ஜீசஸ் கிரைஸ்ட் நமக்கு கிரயத்தை செலுத்தினார். ஹல்லேலூயா. He paid the price. He became the owner. இதோ நிஜம், அவர் இப்போ ஓனராக மாறிவிட்டார். நம்ம அவருக்கு சொந்தம். கல்வாரியிலே தம்முடைய இரத்தத்தை சிந்தினார், தம்முடைய ஜீவனை கிரயமாக செலுத்தினார். அவர் என்னை வந்து அவர் கிரயத்துக்கு வாங்கியிருக்கிறார் என்று நீங்கள் எல்லாருமே சொல்ல வேண்டும். அல்ல, அப்போஸ்தலர் 20:28 தேவன் சபையை வந்து தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே சம்பாதித்திருக்கிறார் என்று பரிசுத்த பவுல் சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 20:28 வாசிக்கலாம்.
ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையா இருங்கள்.
இதோ தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்த சபை, சர்ச் வந்து இட் பிலாங்ஸ் டு காட். அந்த சர்ச் அவர் என்ன செஞ்சிருக்கிறார், தம்முடைய சொந்த இரத்தத்தை சிந்தி கரையத்துக்கு கொண்டிருக்கிறார். சபையில் அவங்க இஷ்டம் போல போலான்னு கிடையாது. ஆண்டவர் நம்ம வந்து கரையை செலுத்தி வாங்கியிருக்கிறார். ஹல்லேலூயா. மரணம் வரைக்கும் வேலை செய்யும், கடைசி மூச்சு இருக்கும் வரைக்கும் வேலை செய்யும். ஒரு பாஸ்டர் கடைசி மூச்சு இருக்கும் வரைக்கும் அவருக்கு சேவை செய்யணும். அவருக்கு ரிட்டையர்மெண்ட் கிடையாது. அவர் அப்படியே வயசாகிட்டு அப்படியே படுத்துக்கிடலான்னு நினைக்க முடியாது. அவருக்கு வேலையே இல்லைன்னு கிடையாது. அவர் சாகும் வரைக்கும் ஊழியம் செய்யணும். ஏனென்றால் அவர் வந்து கிரயத்துக்கு வாங்கியிருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் சாகும் வரைக்கும் வார்த்தைக்காக ஜீவிக்க வேண்டும். உங்களுடைய ஸ்ட்ரென்த், உங்களுடைய எபிலிட்டி, உங்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டி, உங்களுடைய டேலண்ட்டு, உங்களுடைய எனர்ஜி எல்லாவற்றையும் இயேசுவுக்காக பயன்படுத்த வேண்டும். என்னால் இல்லாமல் பாஸ்டர் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லக்கூடாது. அப்படியானால் உங்களுடைய பாற்றாண்டவர் எடுத்துருவார், வேற ஒருத்தர் அந்த ஸ்தானத்துக்கு கொண்டு வந்துருவார். அதனால நம்ம வந்து வார்த்தையினாலே கட்டப்பட்டிருக்கிறோம். அவர் நம்முடைய லீகல் ஓனராக இருக்கிறார். 2 மணிக்கு எழுப்பி நீ அங்கே போனா போகணும். ஒரு பாஸ்டர் 2 மணிக்கு எழுப்பி நீ ஜோமனுனா ஜோமன், டயர்டாக இருக்கு டயர்டாக இருக்குன்னு சொல்லக்கூடாது. ஒரு பாஸ்டர் வந்து அப்படி தான் இருக்கணும். எந்த நேரத்தில் என்ன செய்ய சொல்கிறாரோ, எங்கே போக சொல்கிறாரோ, உடனே அவர் கீழ்ப்படையணும். ஏன்னா அவர் வந்து ஆண்டவர் அவரை கிரயத்துக்கு வாங்கியிருக்கிறார். அப்படிதான் ஒரு உண்மையான ஊழியக்காரன் இருக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அதனால அவருடைய ப்ரோக்ராம் என்ன? அவருடைய பிளட் இல்லாதபடி அவர் சமூகத்தில் நிற்க முடியாது. If you can do something for God to gain by it, then God becomes a debtor to you. ஆண்டவருக்கு ஊழியம் செஞ்சா ஏதாவது தருவார் அப்படின்னு நினைச்சா சிலர் வந்து பாஸ்டரானா நிறைய ஆஃபரிங் கிடைக்கும்னு பாஸ்டரானவங்களும் இருக்கிறாங்க. அதனால வேலை செஞ்சு விட்டு ரிட்டையர்ட் ஆன பிறகு பாஸ்டர் ஆயிடுவாங்க. அதில் ஊழியம் செய்து சம்பாத்தியம் பண்ணலான்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் ரியல் பிலீவர் கிடையாது. நம்ம மெசேஜில் தான் எல்லாரும் இருக்கிறாங்க, வேற எங்கேயும் இல்லை, நம்ம மெசேஜில் தான் இருக்கிறாங்க. ரொம்ப வந்து ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம். உன்னி ஆண்டவர் ஊழித்து கழிச்சாரா, உன்னை அனாய்ட் பண்ணாரா, வேலையை ரிசைன் பண்ணிட்டு ஊழியம் செய்ய. நீ வந்து ஆண்டவருக்கு ஸ்லேவு, அவர் என்ன சொன்னாலும் நீ செய்யணும். ராத்திரி பகலா நீ வேலை செய்யணும். யூ ஆர் அ ஸ்லேவ் சர்வெண்ட், நாட் அ ஹையர் சர்வெண்ட். அப்படி இல்லாதவங்க நல்ல சொகுசா வேலை செஞ்சுட்டு ரிட்டையர்மெண்ட்ல எல்லா பணத்தையும் வாங்கிக்கிட்டு அல்லது வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட் எழுதி கொடுத்து வாங்கிட்டு அதுக்கு பிறகு பாஸ்டர் ஆவாங்க. அதெல்லாம் சரியான மெத்தடு கிடையாது. நான் அதை அங்கீகரிப்பதில்லை, ஆண்டவர் அதை அங்கீகரிப்பதில்லை. நம்ம வந்து கத்திருக்கின்ற ஸ்லேவ் ஆயிருக்கிறோம். ஒரு பாஸ்டர் ஸ்லேவ் ஆயிருக்கிறார். ஆண்டவர் நம்ம ஊழியம் செய்யலன்னா வேற ஒருத்தர் ஆண்டவர் எழுப்புவார். God doesn't need us, we need God. ஆண்டவருக்கு நம்ம தேவை இல்லை, நமக்கு தான் ஆண்டவர் தேவை. எத்தனை பேருக்கு ஆண்டவர் தேவை? எனக்கு இயேசு தேவை, நான் அவருக்கு தேவை, நான் ஒரு ஸ்பெஷல் பர்சன் அப்படின்னு நினைக்க அந்த மனப்பான்மையே வரக்கூடாது. எனக்கு ஆண்டவர் தேவை, ஆண்டவர் இல்லாம நான் ஜீவிக்க முடியாது. எனக்கு எப்பொழுதுமே அவர் தேவை. ஹல்லேலூயா. அவருடைய பிளட் இல்லாம அவருடைய சமூகத்தில் போக முடியாது. அந்த ஆதாம் பாவம் செய்த பொழுது அவன் பிளட் இல்லாம போக முடியல. தேவனை அப்ரோச் பண்ண வேண்டும் என்றால் அங்க குறுக்க அந்த பிளட் வேணும், அந்த கிரயம் செலுத்தின அந்த டோக்கன் வேண்டியதா இருக்கிறது. அதனால கத்தர் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஒரு ஆட்டுக்குட்டியை பலி செலுத்தி பின்பு அவர்கள் தேவனோடு கூட ஐக்கியப்பட்டார்கள். அதனால அவருடைய பாவத்தை மூடுவதற்காக ஒரு பிளட் வேணும். அதே போல நம்ம தேவனோடு ஐக்கியப்பட வேண்டும் என்றால் அந்த பிளட் இல்லாம கல்வாரியில சிந்தப்பட்ட ரத்தத்தை நம்ம விசுவாசியாதபடி தேவனோடு ஐக்கியப்பட முடியாது. அந்த ரத்தம் என்ன சொல்லுகிறது? நான் உன்னை கிரயத்துக்கு மன்று கொண்டேன், நீ எனக்கு சொந்தமானவள். யூ பிலாங் டு மீ, ஐ ஆம் யுவர் மாஸ்டர் அப்படின்னு சொல்ல வேண்டும். ஸ்டாண்டிங் இன் த கேப் என்ற செய்தியில பிரதம் சொல்லுகிறார். பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஊழியம் செய்யாம இருக்கிறா, எத்தனை பேர் வியாதியில் இருக்கிறாங்க, எத்தனை பேர் வந்து காத்திருக்கிறாங்க உனக்காக, நீ வந்து எனக்கு ஊழியம் செய்யாம நேரத்தை வீணாக்குகிறாய் என்று சொல்லுகிறார். அதன் பின்பு பிரிசனர் என்ற செய்தியிலே பால் எ பிரிசனர் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், வார்த்தையினால் கட்டப்பட்ட பவுல் என்ற செய்தியில பிரதம் சொல்லுகிறார், நம்ம லவ் ஸ்லேவ் ஆயிருக்கிறோம். Bound with the chains of the word, வார்த்தை என்னும் அந்த செயினால நம்ம கட்டப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறார். ஒரு ஸ்லேவாக இருந்தார், ஆண்டவருக்கு ஒரு ஸ்லேவாக இருந்தார். அங்கே வியாதியஸ்தர்கள் நிறைய பேர் வந்துட்டாங்க. ஒரு கூட்டத்தில் வியாதியஸ்தர்கள் நிறைய வந்துட்டாங்க. அந்த மீட்டிங்கில் வந்து 8 நாளாக ராத்திரி பகலாக புல்பீட்டில் நின்னார், சாப்பிட செய்யலை, டீ குடிச்சுக்கிட்டு காஃபி குடிச்சுக்கிட்டு 8 நாள் ராத்திரி பகலாக புல்பீட்டில் இருந்து அவர் வியாதி சொல்ல ஜோம் நீட்டருக்காக வந்துகிட்டே இருக்கிறாங்க. நடந்த சம்பவம், அவர் வந்து லவ்ஸ்ல எனக்கு டயர்டா இருக்கு, நான் ரொம்ப நேரம் ஜோம் பண்ணிட்டேன், எனக்கு பலம் இல்லை அப்படின்னு சொல்லலை. கர்த்தர் சொல்லும் பொழுது, அவர் கட்டளையிடும் பொழுது அவர் கீழ்ப்படிஞ்சணும். எந்த உபகாரத்தையும் தேவனத்திலிருந்து எதிர்பார்க்க கூடாது, அவர் சொன்னா செய்யணும். அதெல்லாம் 8 days வந்து ராத்திரி பகலா வியாதியஸ்களுக்கு ஜோம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். அப்படி எந்த ஊழியக்காரனும் செய்திருக்க முடியுமா? அவர் ஒரு லவ் ஸ்லேவ் ஆயிருக்கிறார். ஆண்டவரை பிரியப்படுத்த வேண்டும், ஹல்லேலூயா, அவருக்கு சேவை செய்ய வேண்டும், ஆமென். கர்த்தர் வந்து யெகோவா ஜெரேயா இருக்கிறார், யெகோவாயிராக இருக்கிறார். யெகோவா ஜெரே என்ற செய்தியிலே விதமாக சொல்லுகிறார், யெகோவாயிரே என்ற செய்தியிலே விதமாய் சொல்லுகிறார். அவர் எவ்வளவு ஊழியம் செய்திருக்கிறார், அவரை போல யார் ஊழியம் செய்திருக்க முடியும்? எந்த ஊழியக்காரன் அவரை போல செஞ்சிருக்க முடியும்? அவர் ராத்திரி பகலா ஊழியம் செய்திருக்கிறார். அவர் அப்படி ராத்திரி பகலா ஊழியம் செய்து உழுது மந்தை மேய்த்து இப்பொழுது அவர் வீட்டுக்கு வருகிறார். அவர் என்ன சொல்றார்? அந்த ஓமையின்படி அவர் சொல்லுகிறார், ஃபாதர் ஐ ஆம் யுவர் ஹம்பிள் அன்வர்த்தி சர்வன்ட். ஆண்டவரே, நான் தாழ்மையான தகுதி இல்லாத ஊழியக்காரன். யூ டுக் மீ ஃப்ரம் த சீப் கோட், எ லிட்டில் பாய், நோ எஜுகேஷன், அண்ட் கிவ் மீ த பிரிவிலேஜ் டு கம் அண்ட் டாக் யுவர் பீப்புள். ஆடுகளின் பின்னே போய் கொண்டிருந்த என்னை நீர் பிரித்தெடுத்து எனக்கு வந்து, நான் சின்ன பையனாக இருக்கும் பொழுது படிப்பு கிடையாது, போதுமான படிப்பு இல்லை, நோ எஜுகேஷன், நீர் என்னை தெரிந்து கொண்டு ஜனங்களுக்கு உடைய வார்த்தையை போதிக்கும்படியான சிலாக்கியத்தை எனக்கு கொடுத்திருக்கிறேன். அதன் நின்று சொல்லுகிறார், அண்ட் வித் யுவர் கிஃப்ட் தட் யூ கேவ் யுவர் அன்ப்ராஃபிட்டபிள் சர்வன்ட் ஐ ஆம் அஷேம்டு. ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுத்த வரத்தினாலே, with your gift that you gave to your unworthy servant, unprofitable servant, ப்ரோஜனமில்லாத ஊழியக்காரனுக்கு நீர் உம்முடைய வரத்தை கொடுத்திருக்கிறேன், நான் அதை குறித்து நான் வெட்கப்படுகிறேன், ஐ ஆம் அஷேம்ட். ஃபாதர் ஹேவிங் டன் நோ மோர் தேன் வாட் ஐ ஹேவ், எனக்கு கொடுக்கப்பட்டதை தவிர நான் வேற ஒன்னையும் செய்யலை. பாருங்க, அந்த வார்த்தையின்படி அறிக்கை பண்ணுகிறது. அவர் தான் ரியல் சர்வன்ட் ஆஃப் காட். இன்னைக்கு ஒரு சாபன போதகர் சொல்வாரா, நான் அப்படி செஞ்சேன், இப்படி செஞ்சேன், இத்தனை சபைகள் ஆரம்பித்தேன், ஓ அப்படி இப்படின்னு தன்னை குடிச்சு பெருமையாக சொல்லுவாங்க. ஒரு பாஸ்டரை சந்திக்கும் பொழுது நான் நினைக்கிறேன் அவங்களுக்கு ஒரு 50 விசுவாசி இருப்பாங்கன்னு சொன்னேன், ஒரு 50 பேர் உங்கள் சபைக்கு வருவாங்களா சின்ன சர்ச்சி? அவர் சொல்கிறார், இத்தனை பேருங்கிறார், 300 பேர் வராங்கங்கிற, வாயை திறந்து சொல்லாமல் கையில் காமிக்கிறார். பாருங்கள், கொஞ்சம் பேர் வந்தாலே அவருக்கு பெரிய பெருமை. அவர் ஏதோ ஸ்பெஷலாக செய்கிறாரு, ஒன்றும் சத்தியம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனால் அவங்களுக்கே அவங்க குட் ஃபார் நத்திங், அவங்களே தங்களை பெருசாக நினைக்கிறாங்க. ஒவ்வொரு பெந்தகோச பாஸ்டரும் தங்களை பெருசாக நினைப்பாங்க. ஆனால் பிரதர் பெனாம் என்ன சொல்லுகிறார், ஐ ஆம் அன் அன்ப்ராஃபிட்டபிள் சேர்மன், நான் பிரயோஜனமில்லாத ஊழியக்காரன், அப்ரோஜனமான ஊழியக்காரன், செய்ய வேண்டிய கடமையை தான் செய்தேன், எனக்கு போய் நீர் இவ்வளவு ஒரு வரங்களெல்லாம் கொடுத்து என்னைய நீர் அப்படி செய்யறதுக்காக நான் வெக்கப்படுறேன், நான் வந்து படிப்பு குறைவு, ஐ எம் ஹம்பிள் சர்வன்ட், நான் பூவர், நான் ஹம்பிள் சர்வன்ட் சொல்லும் பொழுது அதுதான் உண்மையான ரியல் சர்வன்ட். அவரை மாத்து அந்த அறிக்கை தான் மாத்துகிறது. பாருங்க, இன்னொரு இடத்துலயும் அதே சொல்றாரு, புருவிங் இஸ் வேர்ட், 64:8 254 பேராகிராஃப்ல, ராப்சர் வந்து வரப்போகிறது. If the rapture comes this morning, இன்றைக்கு காலையில கூட rapture வரலாம். Look at the responsibility. எனக்கு கொடுத்த பொறுப்பை நீர் பாரு. I got and how loosely I carried. நான் அதை வந்து ரொம்ப லூஸா செய்யறேன், அதாவது நான் ரொம்ப சின்சியரா செய்யலைங்கிறார். I am an unprofitable servant to Christ. நான் கிறிஸ்துவுக்கு ஒரு அப்ரோஜனமான ஊழியக்காரர். To know what I know about him and then live the way I do. Naan seirada paatha na or aprojanamana uliyakarana irukiren endru solugirar. Adan minbu andha jabathil avar enna solugirar endral, so I just commit myself to him and say, naan vandu ennai muthilum avarku oppu koduthu naan enna solugiren endral, Lord, I am in your hands, do with me as you see fit. Andavare, naan ummude karathil irukiren, உமக்கு எது நலமா தெரியுறதோ அதை 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 வந்து என் மூலமா செய்யும். பாருங்க, இந்த மாதிரி ஒரு ஊழியர், அவ்வளவு பெரிய கிரேட் சர்வன்ட், செத்து போன 5 பேர் அவருடைய ஊழியத்தில் எழும்பி அவருடைய மினிஸ்ட்ரியில் போயிடுறதுங்க. எவ்வளோ கேன்சர், எவ்வளோ பெரிய, எவ்வளோ மெசேஜ், அவர் பட்ட பாடுகள் என்ன, இதோ அவருடைய கத்தரை அவர் தேடினது எவ்வளோ அதிகம், யாரும் அந்த மாதிரி செய்ய முடியாது. ஆனால் அவர் இப்படி சொல்றார், அவரே அப்படி சொன்னா நம்ம என்ன சொல்ல முடியும்? பாருங்க, இவ்விதமாக அவர் சொல்லுகிறார், நான் அப்புறம் நீங்கள் எல்லாத்தையும் செய்த பின்பு, எல்லா வேலையும் செய்து முடித்த பின்பு, அப்ரோஜனமான ஊழியக்காரன் செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்தேன் என்று சொல்ல வேண்டும். அந்த மென்டல் ஆட்டிடியூடோடு நம்ம உலகத்தில் வாழ்ந்தா ஆண்டவர் நம்மை பயன்படுத்துவார். ஆமீன். நம்ம ஏதோ ஸ்பெஷல், நம்ம தான் உலகத்தில் இல்லாத கஷ்டத்தெல்லாம் அனுபவிக்கிறோம், எல்லாத்துக்காக சோத்திரம், வேதனை இருக்குது உடம்புல, ஆனாலும் நான் கத்தரை பிரியப்படுத்துகிறேன். வியாதி இருக்கிறது, பல சிச்சுவேஷன் ரொம்ப மோசமா இருக்கிறது, தாங்க முடியல, ஆனாலும் நான் கத்தர்க்கென்று ஜீவிக்கிறேன். ஹல்லேலூயா, எனக்கு கிரேஸ் தாரும், இந்த சிச்சுவேஷன்லனாலாம் மேற்கொள்ள எனக்கு செந்து தாருமேனு சொல்லணும். எனக்கு தான் இப்படி வந்திருக்கு, நான் தான் ரொம்ப மோசமான நிலையில் இருக்க, மற்றவங்க எல்லாம் பரவாயில்ல, அவங்க வெளியே சொல்றது இல்லை. வெளியே சொல்லலாமா? சொல்லக்கூடாது. நம்முடைய அவிசுவாசத்தை அறிக்கை பண்ணக்கூடாது. ஜெபத்தில் நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லலாம், அதுவும் ஜெபத்தில் புலம்பாதபடி ஆண்டவர்கிட்ட கிரேஸுக்காக கெஞ்ச வேண்டும். பிரதர் பிரானம் இப்படி வாழ்ந்து காமிச்சிருக்கிறார். நமக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கப்பட்டது, ஆண்டவர் நமக்கு எனர்ஜி தந்திருக்கிறார், நமக்கு ஹெல்த் தந்திருக்கிறார், நமக்கு நல்ல ஃபுட் தந்திருக்கிறார், ஆகாரத்தை தந்திருக்கிறார், நமக்கு நல்ல வஸ்திரங்களை தந்திருக்கிறார், நமக்கு பேங்கில் டெபாசிட்டை தந்திருக்கிறார், நமக்கு ஆண்டவர் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுத்துருக்காரு, இதுக்காக நம்ம ஆண்டவருக்கு சோதனை செலுத்த வேண்டும். ஹல்லேலூயா. அப்பொழுது ஆண்டவர் நமக்கு மோர் கிரேஸ் கொடுப்பார், அதிகமான கிருபை தருவார். ஆமீன். அப்ப என்ன சொல்லுகிறார், லார்ட் ஐ ஆம் இன் யுவர் ஹேண்ட்ஸ், ஆண்டவரே நான் உம்முடைய கரத்தில் இருக்கிறேன், டூ வித் மீ ஆஸ் யூ சீ ஃபிட், உமக்கு எது நலமா தெரியுறதோ அதை என்னை கொண்டு செய்யும். இதுதான் ரியல் பிரீச்சர், மாடல் பிரீச்சர், மாடல் சர்வன்ட் ஆஃப் காட். ஆமீன். லூக்கா 17 என்ன வாசிக்கிறோம், யூ ஆர் எ கிரேட் மாஸ்டர், நீர் ஒரு பெரிய எஜமான், நான் உம்முடைய ஊழியக்காரனா இருக்கிறேன், நான் ஃபீல்ட்லையும் வேலை செஞ்சு வந்திருக்கேன், இப்போ ஹவுஸ்ல வீட்டுக்கு வந்த பிறகாது கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா நீர் இப்போ சாப்பிட வேண்டாம், நீர் எனக்கு சேவை செய்யு சொல்றீர அப்படின்னு சொல்ல, மூட்டு தான் நிறைய வேலைக்காரங்க இருக்கிறாங்களே, எனக்கு இந்த ஊழியத்தை கொடுத்துக்கிற அங்க அந்த வேலைக்கு சாப்பாடு பரிமாறுக்கு வேற ஆட்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்கள பரிமாற சொல்ல வேண்டிதானே அப்படின்னு அந்த வேலைக்காரன் ஏதாவது எதிர்த்து பேசினானா, தன்னுடைய சொந்த கருத்தை சொன்னானா? சொல்லல. எஜமான் வந்து கட்டளையிட்டு இருக்கிறார், நான் செய்யணும். ஏன்னா அவர் என்னை கிரயத்துக்கு வாங்கியிருக்கிறார். அந்த ஒரே மனப்பான்மை என்னன்னா, அவர் என்னை கிரயத்துக்கு வாங்கியிருக்கிறார், அதனால அவர் சொன்னதை நான் எல்லாம் செய்யணும். நான் எந்த காரியத்தையும் எதிர்த்து சொல்லக்கூடாது, என்னுடைய சொந்த கருத்தையே பேசக்கூடாது, அவர் என்ன கமாண்ட் பண்ணுகிறாரோ அதை நான் கீழ்ப்படியணும். இதுதான் உண்மையான ரியல் கிறிஸ்டியன். நம்ம செல்ஃபிஷ் பீப்புளா இருக்கக்கூடாது, இது வந்து ஏஜ் ஆஃப் செல்ஃபிஷ்னஸ். இப்பொழுது நம்ம அவிதமான ஒரு சுயநலமான காரியத்தில் இருக்கிறோம். நம்ம ஒரு லைன்ல போயிட்டு இருந்தா ஒருத்தன் குறுக்க வருவான், அவன் குறுக்க வந்து அவன் வந்து இது பண்ணுவான், எங்க போனாலும் குறுக்க குறுக்க வருவான். ஏன்னா செல்ஃபிஷ் பீப்புள், அவங்க லைனில் வரமாட்டாங்க. எங்கே பார்த்தாலும் நீங்கள் செல்ஃபிஷ் பீப்புளை பார்க்க முடியும். நீங்கள் ஒரு காரியத்துக்கு ட்ரை பண்ணும்பொழுது அவன் குறுக்க வருவான், குறுக்கு வழியில் வந்து உள்ள வருவான். என்னன்னா அது வந்து செல்ஃபிஷ் பீப்புள். இந்த உலகம் வந்து ஏஜ் ஆஃப் செல்ஃபிஷில் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இந்த உலகம் வந்து எப்படி இருக்கிறது என்றால், அந்த வேர்ல்டி ஸ்பிரிட்டை பெற்றிருக்கிறது, உலகத்தின் ஆவியை பெற்றிருக்கிறது. இட் இஸ் ஏ எஃபெக்ட் ஆஃப் த லாஸ்ட் டே ஸ்பிரிட். கடைசி காலத்தில் அவங்கவுங்க சுயநலவாதிகளாக இருப்பாங்க, மற்றவங்களை பற்றி கவலைப்பட மாட்டான், தாங்காரியம் நடக்கணும். எவங்காரியம் எப்படி போனான்னு, நம்ம வந்து முன்னால் வரணும். எதுக்கெடுத்தாலும் ஒருத்தரை வந்து முந்திக்கிடுது, குறுக்க வந்து அவங்க லைஃப்பில் வந்து இடையூறை ஏற்படுத்துறது. இது வந்து எஃபெக்ட் ஆஃப் திஸ் லாஸ்ட் டே ஸ்பிரிட். கடைசி காலத்தின் ஆவி அவிதமாக இருக்கிறது. சொல்லிருக்கிறார் கடைசி காலத்து ஆவி, லாஸ்ட் டே ஸ்பிரிட் இது. ஆனா நம்ம அவிதமான ஸ்பிரிட்டை பெறல, நம்ம கிரைஸ்ட் ஸ்பிரிட்டை நம்ம பெற்றிருக்கிறோம். ஆமென். தி எஃபெக்ட் ஆஃப் திஸ் லாஸ்ட் டே ஸ்பிரிட், அத நம்ம வந்து பார்க்கிறோம், உலகத்துல எங்க போனாலும் நம்ம பார்க்கிறோம். ஆனால் நமக்கு ஆண்டவர் இந்த ஸ்பிரிட் ஆஃப் சர்வீஸ கொடுத்திருக்கிறார். ஆமென். ஸ்பிரிட் ஆஃப் லவ் நமக்கு கொடுத்திருக்கிறார், அன்பின் ஆவியை நமக்கு தந்திருக்கிறார், ஸ்பிரிட் ஆஃப் ஹியூமிலிட்டி தாழ்மையான ஆவியை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாம வந்து எல்லாத்துக்காகவும் ஆண்டவருக்கு சோத்திரம் பண்ணுறோம். நம்முடைய எஜமான் நல்லவர், அவர் என்னை நேசித்து என்னை கிரயத்துக்கு வாங்கியிருக்கிறார். நான் ஒரு நாளில் ஸ்லேவ் மார்க்கெட்டில் இருந்த பாவத்துக்கு அடிமையாக இருந்தேன், பிசாசினாலே கட்டப்பட்டிருந்தேன். அவனுடைய கிரியைகளை செய்யும்படியாக, உலக வழக்கத்தின்படி நடக்கும்படியாக அவன் என்னை கெட்டி வைத்திருந்தான், கிரயத்தை செலுத்தி அவர் வாங்கியிருக்கிறார். ஹல்லேலூயா. நான் எந்த நன்றிக்கும் பாத்திரவான் கிடையாது. நான் வந்து அவர்கிட்ட தேங்க்ஸை நம்ம எதிர்பார்க்க கூடாது. ஹல்லேலூயா. அவருடைய கிரேஸை எதிர்பார்க்கணும், அவருடைய அனாயிட்டிங்கை எதிர்பார்க்கணும், அவருடைய ஸ்ட்ரென்த்தை எதிர்பார்க்கணும். ஹல்லேலூயா. எதையும் எதிர்பார்க்க கூடாதுன்னா ஒன்றுமே ஜபிக்க கூடாதுன்னு அர்த்தம் இல்லை. ஆண்டவரே எனக்கு கிரேஸ் தார், ஆண்டவரே நான் வார்த்தைக்காக ஜீபிப்பதுக்கு எனக்கு கிரேஸ் தாரும், இந்த வேலையை செய்வதுக்கு இந்த பிஸ்னஸை செய்வதுக்கு எனக்கு கிரேஸ் தாரும். அதான் சரியான ஜபம். எனக்கு வந்து ஸ்ட்ரென்த்து தாரும், பலத்தை தாரும். வயசாச்சு வயசாச்சின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. நீதிமான் முதிவையிலும் கனிதந்து புஷ்டியுமாயிருப்பான். மோசே 120 வயசாகி கண் இல்லடையவில்லை, அவன் பலம் குறையவில்லை. அவன் வயசாகி பலம் குறைஞ்சி சாகலை, ஆண்டவர் அவனை எடுத்துக்கிட்டார். 120 வயசு அந்த ஸ்ட்ரென்த் இருந்தது. எனக்கு நீர் ஸ்ட்ரென்த்து தாரும், காலேபுக்கு ஸ்ட்ரென்த்தை கொடுத்தீர். அதைத்தான் ஒரு பாஸ்டர் கேட்கணுமே ஒழிய, வயசாயிட்டு முன்னால போல நம்ம இது மாம்சம் விதமாக சொல்லும். ஆனால் ஆண்டவர் விசேஷித்த பலத்தை தர முடியும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். ஹல்லேலூயா. நான் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் அப்படின்னு இல்லை. ஆண்டவர் நமக்குள்ள அந்த அனாயிட்டிங்கை தந்தனால தான் செய்கிறோம், அவர் கிரேஸ் தந்தனால தான் செய்கிறோம். அவருக்கு அந்த கிரேஸ் தரலன்னா எத்தனை பேருக்கோ அவங்க வந்து கடனில் இருக்கிறாங்க. நமக்கு கடன் இல்லாத ஜீவியத்தை தந்தால் அது ஒரு கிரேஸு. நமக்கு நல்ல ட்ரெஸ் தந்திருக்கிறார், காட்ஸ் கிரேஸ். நல்ல ஃபுட் கொடுத்திருக்கிறார், நல்ல வருமானத்தை தந்திருக்கிறார். எல்லாத்துக்காக சோதனை செலுத்தும் பொழுது அவருடைய கிரேஸ் நமக்கு அபண்டன்ட் ஆகும், இன்னும் அதிகமாக பெருகும். இதோ அவருடைய சென்த்துக்காக நம்ம கேட்கும் பொழுது, அனாய்டிங்காக கேட்கும் பொழுது ஆண்டவர் இன்னும் பயன்படுத்த முடியும். ரைட் கைண்ட் ஆஃப் ப்ரேயர் நம்ம செய்யணும். நம்முடைய கன்ஃபஷன் சரியா இருக்க வேண்டும். சண்டை போட்டுக்கிட்டு புலம்பிக்கிட்டு இருக்கக்கூடாது. நம்ம இருக்கிற இடத்துல வந்து சமாதானத்தை உண்டு பண்ணணும். சமாதான பணிகள் பாக்கியவான்கள் அப்படி தேவனுடைய புத்திரராக இருப்பார்கள். நம்மளால் இன்னொருத்தர் சமாதானம் கெட்டு போகக்கூடாது, என்னால் இன்னொருத்தர் சந்தோஷம் கெட்டு போகக்கூடாது. ஆண்டவரே என்னை வந்து ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமாக பயன்படுத்தும் என்று நம்ம சொல்லுவோம் என்றால், யூ ஆர் த ரியல் கிறிஸ்டியன். இந்த 24 மூப்பர்களும் என்ன செய்கிறான், தங்களுடைய சிங்காசனத்தை அவருக்கு முன்பாக வைத்து, கர்த்தாவே தேவரீர், கனத்தையும் மகிமையும் வல்லமையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராயிருக்கிறீர். ஏனென்றால் நீரே நீ எல்லாத்தையும் சிருஷ்டித்தீர். எல்லாமுடைய சித்தத்தினாலே அவர்கள் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள், உண்டாக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். வெளிப்படுத்த 4:10-11.
24 மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீட்டிற்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து, சதா காலிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு, தங்கள் கிரீடங்களை சிங்காசன முன்பாக வைத்து, கர்த்தாவே தேவரீர், மகிமையும் கனத்தையும் வல்லமையும் பெற்றுக் கொள்வதற்கு பாத்திரராய் இருக்கிறீர். நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர், உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவர்களும் சிருஷ்டிக்கப்பட்டவர்களுமாய்
இருக்கிறீர். அவங்க வந்து சிங்காசனத்துக்கு முன்பாக தங்களுடைய கிரீடங்களை வைக்கிறாங்க. ஆண்டவரே நாங்க எதுக்குமே பாத்திரவான் கிடையாது. They threw their crowns back at his feet, அவருடைய பாதத்தில் வைத்து. They knew they didn't deserve that. அந்த கிரீடத்தை பெறுவதற்கு நாங்கள் பாத்திரவான்கள் அல்ல, நீரே பாத்திரராக இருக்கிறீர். ஹல்லேலூயா. 10 என்ன சொல்லுகிறது? லூக்கா 17:10.
அப்படியே நீங்களும் உங்கள் கட்டளையிடப்பட்ட யாவற்றையும் செய்த பின்பு, நாங்கள் அப்ரோஜனமான ஊழியக்காரர், செய்ய வேண்டிய கடமை மாத்திரம் செய்தோம் என்று சொல்லுங்கள் என்றார்.
இதோ அப்ரோஜனமான எல்லாத்தையும் செய்த பின்பு, உங்களுக்கு கட்டளையிட்ட எல்லாத்தையும் செய்த பின்பு, வேலைக்காரன் எல்லாத்தையும் செய்த பின்பு, நீ காலையில போய் உழு, உழுதுட்டு அதுக்கு பிறகு மந்தையை நீ பாரு, அதுக்கு பிறகு வீட்டுக்கு வந்த பிறகு எனக்கு சாப்பாடு பரிமாறு, நீ கடைசியில சாப்பிடு, உனக்கு எந்த தேங்க்ஸ் கிவிங் கிடையாது, உனக்கு நான் நன்றி சொல்ல மாட்டேன், உனக்கு உபசாரம் செய்ய முடியாது, இல்லை நீ உட்காரு நான் சாப்பாடு போடுறேன்னு சொல்ல முடியாது. நான் சாப்பிட்டு எழுப்பிட்டு போவேன், நீ உன் ஆகாரத்தை வந்து நான் உனக்கு பரிபார மாட்டேன். நீ வந்து அதுக்கு தகுதி கிடையாது. ஆண்டவர்கிட்ட என்ன சொன்ன, ஆண்டவரே நான் வந்து எதுக்குமே தகுதி கிடையாது, எல்லாம் உம்முடைய கிரேஸ் தான், எல்லாம் உம்முடைய ஸ்ட்ரென்த், உம்முடைய அனாயிட்டிங் தான், ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே. பிரணாம் வந்து ஆண்டவர் சொல்லுகிறார், கோ டு சவுத் ஆப்பிரிக்கா அண்ட் தென் கோ டு இந்தியா. நீ முதலாவது சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போ, அதன் பின்பு இந்தியாவுக்கு போன்னு சொல்லும் பொழுது ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணுறவங்க முதல்ல இந்தியாவை அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. இல்லை போர்ச்சுகல் லிஸ்பன் என்ற இடத்துல வரும்பொழுது ஒரே வயிற்றுப்போக்கு, அமீபா என்ற அந்த பாக்டீரியானால பிரச்சனை ஏற்பட்டது. அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிற அவங்க ஒரு பிறந்த பிரணாம் ஜோமன், ஆண்டவரே நான் தப்பு செய்துட்டேன், நீ சொன்ன வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியலை, அதனால் என்னுடைய அனாயிட்டிங்கை எடுத்து வேற ஒருத்தர் மேலே வச்சிடும், நான் வந்து தகுதி கிடையாது. அனாயிட்டிங் அவரை விட்டு எடுத்தாச்சுன்னா அவர் சாதாரண மனுஷனாயிருவார், வேற ஒருத்தர் மேலே வச்சுட்டா அவன் பிரதர் பிரணாம் மாதிரி ஊழியம் செய்வான். அதனால் என்னுடைய அனாயிட்டிங்கை எடுத்து வேற ஒருத்தர் மேலே வச்சிடும், நான் தகுதி கிடையாது, நான் கீழ்ப்படியலை. அதனால் சொன்ன எல்லாத்துக்குமே கீழ்ப்படிஞ்சது யார், இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். நம்ம எல்லாத்திலையுமே சில காரியங்கள் கீழ்ப்படிய முடியாது. பிறந்த பிரணாமே கீழ்ப்படியலைன்னா, அப்படி சில காரியத்தில் தவறி இருந்தான்னா, நம்ம எவ்வளோ காரியத்தில் தவறி இருப்போம், சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருந்திருப்போம். ஆனால் இயேசு கிறிஸ்து அவரை குறித்து எழுதியிருக்கிற எல்லா வார்த்தைகளையும் நிறைவேற்றினார். ஆமே, இட் இஸ் ஃபினிஷ்டுன்னு சொன்னார் கல்வாரி சிலுவையிலே, அங்கே யோவான் 19:30, இட் இஸ் ஃபினிஷ், எல்லாம் முடிந்தது, அவரை பற்றி சொன்ன எல்லா வார்த்தையும் நிறைவேற்றினது. இயேசு கிறிஸ்துவை தவிர உலகத்தில் எந்த மனுஷனும் கிடையாது, சொன்ன எல்லாவற்றையும் கட்டளையிட்ட எல்லாத்தையும் நிறைவேற்றினார். அவர் தான் ஒன்லி ஒன் பர்சன் டிட் ஆல் த கமாண்ட்மெண்ட், எல்லாத்தையும் எல்லா கட்டளைகளையும் நிறைவேற்றினார். நாம் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானோம். So after we have done all that he has commanded, அவர் சொன்ன எல்லா கட்டளையிட்ட எல்லாத்தையும் நிறைவேற்றின பிறகு நீங்க என்ன சொன்னோம், நீங்க இன்னுமே என்ன சொல்லணும், we are unprofitable servant, ஆண்டவரே நான் அப்ரோஜனமான ஊழியக்கார், we still feel ashamed of ourselves, நம்மளை குறித்து நம்ம வெக்கப்படணும், ஆண்டவரே நீ சொன்ன எல்லாத்தையும் நான் செய்யல, we should be ashamed, we should ask the forgiveness. இங்க பிரதர் பிரணாம் தேவனத்தில் மன்னிப்பு கேட்கிறார், அதே போல நாம தேவனத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும் நம்முடைய கிரீடத்தை. இதோ தேவனுக்கு உண்பா நமக்கு மகிமை அல்ல, அவருக்கு தான் மகிமை. தேவரீர் நீரே சகலத்தையும் சிசித்தீர், உம்முடைய சித்தத்தினாலே அவர்கள் உண்டாயிருக்கிறவளும் சிசிக்கப்பட்டவளுமாய் இருக்கிறது. தேவரி கத்தாவே, தேவரீர் நீர் மாத்திரமே என்ன செய்யினால் மகிமையும் கனத்தையும் பெற்றுக்கோ. நான் வந்து ஐ ஆம் நாட் டிசர்வ் டு ரிசீவ் திஸ் கிரவுன், இதை உம்முடைய பாதப்படியில் வைக்க, எனக்கு நிறைய புகழ்ச்சி வருகிறது ஆண்டவரே, அதெல்லாம் உம்முடைய பாதப்படியில் வச்சுங்க. நீர் ஒருவரே எல்லா புகழ்ச்சிக்கும், எல்லாத்துக்கும் நீர் ஒருவரே பாத்திரராக இருக்கிறீர். நீ யூ ஆர் த வொர்தி, த லேம்ப் இஸ் வொர்தி, ஐ ஆம் நாட் வொர்தி, த லேம்ப் இஸ் வொர்தி ஃபார் ஆல் பிரைஸ் அண்ட் ஆர் குளோரி. அதுதான் அவங்க சொல்றாங்க, நம்மளும் அப்படிதான் சொல்லணும். நான் எல்லாம் செய்தாலும், நான் உமக்கென்று ஊழிய செய்தாலும், நான் அநேக காரியங்களை கத்தற்கென்று செய்தாலும், ஐ ஆம் அன்வொர்தி பர்சன், நான் இந்த கிரீடத்தை அணிவதற்கு தகுதி இல்லை. என்னை நிறைய பேர் பாராட்டுகிறார்கள், ஆனாலும் அதுக்கு நான் தகுதி இல்லை. இந்த புகழ்ச்சி எல்லாத்தையும் உங்களுடைய பாதப்படியில வைக்கிறேன், உங்க பாதப்படியில அதை சமர்ப்பிக்கிறேன் என்று சொல்லுவதுதான் ஒரு உண்மையான ஒரு ஊழியக்கார். நீ கொஞ்சத்திலே உண்மையா இருந்தா உன்னை நகத்தின் மேல் அதிகாரி ஆக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதனால தேவனுக்கு ஊழியம் செய்வது கடினமான காரியம். இட் இஸ் அ ஹார்ட் டு பி ஆல்வேஸ் எ சர்வன்ட், மரண நாள் வரைக்கும் ஒருவன் ஊழியம் செய்வது கடினமான காரியம். அவருடைய கிரேஸ் இல்லாம ஊழியம் செய்ய முடியாது, அவருடைய ஆவி இல்லாதபடி ஊழியம் செய்ய முடியாது. அதனால ஒரு ஊழியக்காரன் ஜெபிக்க வேண்டும், நீங்களும் ஜெபிக்கணும். உலக வாழ்க்கையை நீங்க ஓடி முடிக்க வேண்டும் என்றால் நீங்க கிரேஸுக்காக ஜெபிக்கணும். ஐயோ இப்படி வந்துட்டேன், அப்படி வந்துட்டேன்னு புலம்புனா இதை விட மேற்கொண்டு ப்ராப்ளம் வரும், இதை விட ஜாஸ்தியா வரும். உடம்புல வியாதி வந்துட்டேன்னு நீங்க புலம்புனீங்கன்னா இதை விட வியாதி சிவியரா மாறும். நீங்க எதுக்காக காலப்படுறீங்களோ அது உங்களுக்கு சிவியரா மாறும். நீங்க உங்களுடைய கவலையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கை இப்படி ஆச்சே இப்படி ஆச்சேன்னு மனசுல நினைக்கவே கூடாது, ஒரு நிமிஷம் கூட நினைக்க கூடாது. அப்படி நினைச்சீங்கன்னா உங்க வாழ்க்கை இன்னும் ஹார்டா மாறும். நீங்க வந்து என்ன, கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார், என்னை கிரயத்துக்கு வாங்கியிருக்கிறார், எனக்கு டேலண்ட்ஸ் கொடுத்திருக்கிறார், எனக்கு சில கிஃப்ட் கொடுத்துருக்கார், இதெல்லாம் நான் கர்த்தருக்காக பயன்படுத்த வேண்டும். எனக்காக ஃபியூச்சர் பிளஸிங் நிறைய இருக்கு, நான் அதை மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிதான் நினைக்கணுமே ஒழிய, இதை நம்ம லைஃப் இப்படி இருக்கேன்னு நினைக்கவே கூடாது. புலம்புனீங்கன்னா மோசமான நிலைமை அடைவீர்கள். கத்தர் ஒரு நாள்ல நம்முடைய பேரை அழைப்பார். பிரதர் பெனா சொல்லுறார், அந்த ரோல் இஸ் கால்ட் அப் பியாண்டர், ஐ வில் பி தேர். அப்பொழுது பேர் அழைக்கப்படும் பொழுது நான் அங்கே இருப்பேன். ஹல்லேலூயா. ஒரு நாள்ல என்ன பேர் சொல்லி அழைப்பார், உங்களை பேர் சொல்லி அழைப்பார், நீங்க அப்பொழுது அங்கே இருப்பீர்கள். ஹல்லேலூயா. இதான் ஃபியூச்சரை பற்றி தான் சிந்திக்கணும். இந்த உலகத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு வாழ்க்கை குறித்து நம்ம சிந்திக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி சிந்திச்சா நீங்க பாவம் செய்ய மாட்டீங்களே, பாவ சந்தோஷத்துல போக மாட்டீங்க. அதை சிந்திக்காதனால இந்த உலகத்துல நம்ம இருக்குள்ள ஏதாவது நம்ம வந்து சந்தோஷத்தை அனுபவிக்கணும்னு சொல்லி அநேர் பாவத்துல போறாங்க, பாவத்துக்கு அடிமையா இருக்கிறாங்க. ஒரு காலத்துல நம்ம பாவத்துக்கு அடிமையா இருந்தோம், அடிமையா இருக்கும்படியாக நம்முடைய சரீரத்தை ஒப்பு கொடுத்தோம். இப்பொழுது நம்ம தேவனுக்கு அடிமையா இருக்கிறோம். We are an unprofitable servant. அவர் நம்மை கரையும் கொடுத்து வாங்கி இருக்கிறார். ஆமென். நமக்கு நியூ பேர்த் தந்திருக்கிறார். எத்தனை பேர் கிடைக்கல, நமக்கு நியூ பேர்த் ஆண்டவர் தந்திருக்கிறார். நாம் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த போத்திப்ரா போகும் பொழுது எல்லா சிலேசையும் பார்க்கிறான், எல்லாத்தையும் வாங்கல, இவன் ஒரு பர்டிகுலர் பர்சனை வாங்குகிறான். அதே போல உலகத்தில் எத்தனையோ மக்கள் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறார், பிசாசு அவளை கட்டி வைத்திருக்கிறான். சோபனத்தில் அநேகர் கட்டப்பட்டிருக்கிறார்கள், சோபன உபதேசங்களினாலே கட்டப்பட்டிருக்கிறார்கள். கர்த்தர் நம்மை பார்த்து நம்மளை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அது எவ்வளவு பெரிய காட்ஸ் கிரேஸ். நமக்கு ஆண்டவர் நீ பேர்த்து தந்திருக்கிறார். ஆமென். சிலருக்கு ஆண்டவர் அழைப்பு வரும்பொழுது சாக்கு போக்கு சொல்லுகிறார்கள், நான் வந்து ஒரு வயலை கொண்டேன், நான் அதை போய் பார்க்கணும், ஐந்து ஏர் மாடுகளை கொண்டேன், நான் அதை போய் பார்க்கணும். அதுவும் சிலர் சர்ச்சைக்கு வரமாட்டாங்க, ரெகுலராக வரமாட்டாங்க, மார்னிங் வந்தால் ஈவினிங் வரமாட்டாங்க, எனக்கு அந்த ஜாப் இருக்கு இந்த ஜாப் இருக்கு. எப்படி ரேப்சர்ல போக முடியும்? கடைசி காலத்துல நம்ம காலையில மாலையில ஆண்டவரை ஆராதிக்கணும். காலையில வந்தாச்சு அது திருப்தியா? நம்ம ஸ்லேவ், நமக்கு ஆண்டவர் சொன்ன எல்லாத்துக்கும் கீழ்ப்படியணும். அவர் கிரயத்துக்கு வாங்கியிருக்கா, நீ மாலையிலயும் போனா போய் தான் ஆகணும். இல்ல எனக்கு சொந்த வேலைகள்லாம் இருக்கு, துணி துவைக்கணும், கடைக்கு போகணும், வீட்டு வேலைகள்லாம் எவ்வளவு இருக்குது, அதனால ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் லீவு, அப்போ நான் என் காரியத்தெல்லாம் பார்க்காண்டாமா, பாஸ்டர் ஈவினிங் வா வான்னு சொல்றாரு அப்படின்னு புலம்புவாங்க. ஆசீர்வாதத்தை பெற முடியாது, கிரேஸை பெற முடியாது. என்னைக்கு குறை சொல்றோமா, பாஸ்டரை குறை சொன்னா ஆசீர்வாதத்தை பெற முடியாது. பாஸ்டர் வந்து காட் சர்வன்ட் நினைக்கணும். அவர் சொல்கிற வார்த்தை தேவனுடைய வார்த்தை, அது தேவனுடைய கமாண்ட்மெண்ட் நினைக்கணும். நம்ம அதுக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆமே. ஒருத்தர், நான் வந்து இத பெண்ணை கொண்டேன், அதனால நான் வந்து வர முடியாது, விருந்துக்கு வரவில்லை. ஆண்டவர் சொன்னார், ஒருத்தனாயிலும் என் விருந்த ருசி பார்ப்பதில்லை. ஒருத்தரும் ரேச்சல்ல போக முடியாது, ஒருத்தரும் அங்க வெட்டிங் சப்பருக்கு வர முடியாதுன்ட்டார். லூக்கா 17:14 அந்த ஓமையை சொல்லியிருக்கிறார். வேர்டு வந்து கிரேட்டா இருக்கிறது, அவருடைய கமாண்ட்மெண்ட் கிரேட்டா இருக்கிறது. அன்பினாலே நான் அவருக்கு சேவை செய்கிறேன். ஹல்லேலூயா. பலனை எதிர்பார்க்கல, ஆனா பலன் கொடுப்பார் அவரு. நான் நம்ம அதை எதிர்பார்த்து செய்யலை. அந்த பலன் எப்படி கிடைக்கு? கிரேஸ்னால கிடைக்கு. நம்ம வேலை செஞ்சதுக்காக கூலின்னு கிடையாது, நம்ம வேலை செய்யறதுக்காக கூலி கிடையாது. அந்த அடிப்படையில் பைபிள் எழுதப்படலை. பைபிள் எல்லாமே கிரேஸ்னால தான் கொடுக்கப்படுது. ஹல்லேலூயா. ஆண்டவர் அதிகமான கிரேஸ் தருவார். இங்கே தர்றாரு, அங்கேயும் தர்றாரு, இங்கேயும் ஆண்டவர் தர்றாரு. ஹல்லேலூயா. அவர் நல்லவராக இருக்கிறார். ஆமென். யோசேப்பு உண்மையா இருந்தான், எல்லா சாவியும் போத்திப்புறம் அவங்க கையில கொடுத்துட்டானே. சாப்பிட தவிர வேற எதுவுமே அவன் செய்யலை, எல்லா பொறுப்பையும் கொடுத்துட்டான். அதே போல ஆண்டவருக்கு நம்ம உண்மையா இருந்தா, நம்ம ரைட் கைண்ட் ஆஃப் ஆட்டிடியூட் நமக்கு இருக்கும் என்றால், அவிதமான மனப்பான்மையோடு நம்ம இயேசுக்காக ஜீவித்தால், அவருக்கு சேவை செய்தால், எல்லா பொறுப்பையும் நம்மகிட்ட கொடுத்துருவாரு. உம்முடைய வேலைக்காரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்று அந்த ப்ராடிகல் சன், அந்த இளையகுமாரன் சொல்லும் பொழுது, இல்ல அவனை வேலைக்காரனா வைக்கல, அவனுக்கு நல்ல உயர்ந்த வஸ்திரத்தை கொடுத்து பெரிய விருந்து ஆயத்தப்படுத்தி சந்தோஷப்பட்டான். நம்முடைய எஜமான அவிதமானவர். ஆனால் நமக்கு என்ன மனப்பான்மை வேணும்? அவர் நம்மளை கிரயத்துக்கு வாங்கியிருக்கிறார். ஐ ஆம் நாட் எ ஹயர்ட் சர்வன்ட், கூலிக்கு வேலைக்காரன் கிடையாது. நான் வந்து என்ன சென்றால், அவர் என்னை கிரை பிரைஸ் கொடுத்து கிரயம் வச்சுக்கிற, நான் அவருடைய சித்தத்தை எந்த நேரத்தில் சொன்னாலும் புலம்பாம நான் செய்ய வேண்டும். என் வாழ்க்கையில புலம்பல் என்பதே இருக்கக்கூடாது. என்னுடைய குறைகளை நினைத்துதான் புலம்பலாமே ஒழிய, அதுவும் ஆண்டவர் நம்மளை வந்து எல்லாத்தையுமே மன்னிச்சு மறந்திருக்கும் பொழுது அதை கூட நம்ம நினைக்காண்டாம். நம்மளுடைய மனப்பான்மை என்ன? ஹயர்டு சர்வெண்ட். நான் ஹயர்டு சர்வெண்ட் அல்ல, அவர் என்னை கரையத்துக்கு வாங்கியிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலத்துல வந்து டார்கெஸ்ட் ஆஃப் ஆல் ஏஜஸ், எல்லா காலத்தை விட இந்த காலம் வந்து இருளாகி இருக்கிறது. இந்த நேரத்தில் தேவனுக்கு சேவை செய்வது கடினமான காரியம். கர்த்தர் நமக்கு என்ன செய்தார்? பலத்தை தருகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய டைம் வந்து எண்ணப்பட்டு கொண்டிருக்குது, நம்முடைய நாட்கள் எண்ணப்பட்டு கொண்டிருக்குது, காலத்தின் முடிவிலே வந்திருக்கிறோம். நம்முடைய டேலண்ட்ஸ், நம்முடைய எபிலிட்டிஸ், நம்முடைய கிஃப்ட்ஸ் எல்லாத்தையுமே, நம்முடைய ஹெல்த், நம்முடைய டைம் எல்லாத்தையுமே கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆமென். அதனால அவர் நமக்கு ஏதாவது தேங்க்ஸ் சொல்லுவாரா? நீங்க அப்படி நினைக்கிறீர்களா? டு யூ திங்க் ஹி இஸ் தேங்கிங் த சர்வன்ட்? அந்த வேலைக்காரனுக்கு நன்றி. சிலருக்கு சின்னது செஞ்சாலும் உடனே நன்றிம்பாங்க, தேங்க்ஸும்பாங்க, தப்பு இல்லை அது. ஆனால் ஆண்டவர்கிட்ட நம்ம வந்து வேலைக்காரலாம் இருக்கும் பொழுது ஆண்டவர்கிட்ட நம்ம அதை எதிர்பார்க்க கூடாது. ஒருத்தர் நமக்கு தேங்க்ஸ் சொன்னாலும் சொல்லாட்டாலும் நம்ம செய்ய வேண்டிய கடமையை செய்கிறோம். அவங்களுக்கு நம்ம என்ன செய்யணுங்களோ அந்த கடமையை நம்ம செய்கிறோம். அவங்க தேங்க்ஸ் சொல்லுவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. லார்ட், வி ஆர் அன்ப்ராஃபிட்டபிள் சர்வெண்ட், வி ஹவ் டன் தேட் விச் வாஸ் அவர் டியூட்டி டு டூ. அது எங்களுடைய கடமையாக இருக்கிற அதை தான் நான் செய்தேன் அப்படி என்று சொல்ல வேண்டும். நம்ம புகழ்ச்சியை எதிர்பார்க்க கூடாது, தேங்க்ஸை நம்ம எதிர்பார்க்க கூடாது. நாம செய்யற காரியம் கர்த்தருடைய நாம மகிமைப்படுகிறதா, அது தேவனை பிரியப்படுத்துகிறதா, அதைத்தான் நம்ம பார்க்க வேண்டும். நம்முடைய பெயர் புகழப்பட வேண்டும், எல்லாரும் நம்மளை பாராட்ட வேண்டும். எப்பொழுதும் நம்மளை பாராட்டிக்கொண்டே இருக்கணும்னு சிலர் நினைப்பாங்க. புகழ்ச்சியை எதிர்பார்க்கிறது என்னுடைய டியூட்டியை நான் செய்யறேன், நான் எந்த பாராட்டையும் எதிர்பார்க்கல. கர்த்தர் அதனால பிரியப்பட வேண்டும். ஜீசஸ்ங்க வாழ்ந்து காண்பிக்கிறார், சிலுவையின் மரண வரிந்த தம்மை தாழ்த்தினார். ஹம்பிள் ஹிம்செல்ஃப் அன்டில் த டெத் ஆஃப் த கிராஸ். பிலிப்பியர் 2:6-7 வாசிக்கலாம்.
அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படைந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார்.
அதுக்கு பிறகு 10:11 வாசிக்கலாம்.
இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழனுடைய முழங்காலியாவும் முடங்கும் படிக்கும், பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகளையாவும் அறிக்கை பண்ணும் படிக்கும், எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தோம்.
அவர் வந்து ரொம்ப சிலேவாக தன் அடிமையின் ரூபம் எடுத்தார், தேவனுக்கு சமமாயிருந்தார். அவர் எல்லாத்தையும் துறந்து அவர் ஒரு சிலேவாக அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாகி சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார். ஒரு அப்பாவி போல சிலுவையில் தொங்கினார். அவர் அவ்வளோ தாழ்த்தினார். அவரை போல நம்ம யாரும் தாழ்த்த முடியாது. வானாதி வானங்களும் கொண்டாத தேவன் அவர் மரியாளின் வயிற்றிலே ஒரு நாள் குழந்தையாக மாறினார். ரொம்ப லிட்டிலாக மாறினார். கண்ணுக்கு தெரியாத ஒரு லிட்டிலாக மாறினார். வானாதி வானங்களும் கொள்ளாத அவ்வளோ பெரிய தேவன் வந்து அவளது அவர் தன்னை வந்து ரொம்ப சின்னதா மாற்றிக்கிட்டார். தன்னை மிகவும் தாழ்த்தினார் சிலுவையின் மரணம். அதனால அவர் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை உடையவராக, வானோர் பூதளத்தார் பூமியின் கிளார் எல்லோருடைய முழங்காலும் முடங்கி இயேசுவே கர்த்தர் என்று அறிக்கை பண்ண, எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை உடையவராக அவ்வளவு தூரம் எக்ஸால்ட் பண்ணப்பட்டார். அவர் நமக்கு ஒரு மாடலா ஜீவிச்சிருக்கிறார். அவர் ஒரு சர்வன்டாக ஜீவித்திருக்கிறார். ஆமென். சவுல்கிட்ட இருந்து கேட்குறான் சாமுவேல், என்ன செஞ்சிட்டியா? எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டேன் அப்படிங்கிறான். ஐ டிட் எவ்ரி திங் த லார்ட் கமாண்டட். எல்லாருமே எல்லாத்தையும் செய்ய முடியாது. இப்போ பெண்ணாமே சில காரியங்களை ஆண்டவர்கிட்ட அறிக்கை, ஆண்டவரே நீர் சவுத் ஆப்பிரிக்கா போச்சு, நீர் நான் தப்பு பண்ணிட்டேன், எல்லாத்தையுமே கரெக்டாக செய்ய முடியுமா? சவுல் சொல்லுகிறான் எல்லாத்தையும் செஞ்சிட்டேன் அப்படிங்கிறான். ஒன்று சாமியல் 15:13 13 வாசிக்கலாம்.
சாமுவேல் சவுலிடத்தில் போனான், சவுல் அவனை நோக்கி, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன்.
கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றின எப்படி? நீ எல்லாத்தையும் அப்படியானா என் காதுல கேக்குது, ஆடு மாடு சத்தம் கேக்குது, எல்லாத்தையும் தான் நிகரகம் பண்ண சொன்னேன். அமலேக்கியில் நிக்க, அமலேக்கிய ராஜா ஆகாக்கு இன்னும் உயிரோடு இருக்கானே, அதெல்லாம் நீ தப்ப வச்சிருக்கிறியா? ஆனா தைரியமா என்ன சொல்றான்? நீ சொன்ன எல்லாத்தையும் செய்து முடிச்சிட்டேன். அதே போல தான் சில ஊழியக்காரங்க சொல்றாங்க, நான் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் எல்லாத்தையுமே செஞ்சிட்டேன். நீ எத்தனை காரியம் செய்யாம இருக்குது. சாமுவேல் கேட்கிறான், என் அந்த காதுல என் சத்தம் கேட்குது, ஆடு மாடு சத்தம் கேட்குது, அது எதுக்காக? அதாவது உங்களுடைய ஜனங்கள் வந்து கர்த்தருக்கு பலி செலுத்தணும்னு சொல்லி முதன்மையான மிருக ஜீவன்களை வச்சிருக்கிறாங்க. நான் என்ன சொன்னேன், என்ன கமாண்ட் பண்ணேன், எல்லாத்தையும் நிக்கிறா பண்ணணும். அவன் அமலேக்கு ராஜா எங்க, ஆகாக்கு அங்கே இருக்கிறான், ஆகா கூட சிரிச்சு பேசிட்டு இருக்கிறான், அவனை ஏன் உயிரோட வச்ச? பாருங்க, நம்ம சொல்றது என்ன, இந்த காரியத்தெல்லாம் செய்யாம நான் எல்லாத்தையும் செய்து முடிச்சிட்டேன் அப்படிங்கிறான். அதே போல தான் சிலர் சொல்லுவாங்க, நான் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன். சொல்லவே கூடாது. ஹல்லேலூயா. அவர் கிரியேட்டர் ஆயிருக்கிறார், அவர் ஜட்ஜ் ஆயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் ரிவார்ட் தருவார், அதிக ரிவார்ட் தருவார், கோடி கணக்கில் நம்ம எதிர்பார்க்கறத விட கோடி மடங்கு தருவார். இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மைமைக்கு ஒப்பிடத்தக்கவே இல்லை. இப்போ நம்ம பாடுபடுறதுக்கு அங்கே நிறைய பலன் இருக்கும். நம்ம எதிர்பார்க்கறத விட கோடி மடங்கு சந்தோஷத்தையும் ஆசீர்வாதத்தையும் தருவார். ஆனால் நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ணல, அதுக்காக நம்ம சேவை செய்யலை. அது அவர் தருவார், ஆட்டோமேட்டிக்காக தருவார். நம்ம அதை எதிர்பார்க்கல, ஆனால் அவர் அங்கே வச்சிருக்கிறார், நமக்கு சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தாலும் பிதா அவனை கனப்படுத்துவார்னு சொல்லிருக்க. அதெல்லாம் நிறைய வசனங்கள் இருக்கு. நமக்கு ரிவார்டு உண்டா? ரிவார்டு உண்டா? நான் ரிவார்டை எதிர்பார்த்து நம்ம சேவை செய்யலை, செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்ய அந்த ஆட்டிடியூடோடு கூட. ஏனென்றால் அவர் என்னை கிரயத்துக்கு வாங்கிக்கிறார். ஐ ஆம் நாட் அ ஹயர்டு சர்வெண்ட். நான் அவர்கிட்ட எந்த கான்ட்ராக்டும் பண்ணலை. இதை செய்வேன், அதை செய்ய, அதை செய்ய மாட்டேன், அதை செய்ய மாட்டேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நான் சொல்லலை. அவர் என்ன சொல்றாரோ அதுக்கு நான் கீழ்ப்பணிஞ்சாகணும். எத்தனை பேர் விதமான மனப்பான்மையோடு இருக்கும். அதனால ஜீசஸ் வாஸ் டீச்சிங் த ரைட்ஸ் ஆஃப் ஓனர்ஷிப். அவர் எல்லாத்துக்கும் ஓனர்ஷிப்பாக இருக்கிறார். ஹல்லேலூயா. பேதுரு காலை கழுவுகிறார். காலை கழுவணுன்னா குனிஞ்சு கழுவணும். வயசானவங்களால குனிய முடியாது. நம்ம சேர்லேயே உட்காந்து உட்காந்து நம்மளால குனிய முடியாது. இப்போ வெஸ்டர்ன் டாய்லெட்டில் குனிய வேண்டிய அவசியமே இல்லை. அதனால முதுகு குனியாது, காலு மடங்காது. அதெல்லாம் இந்த காலத்தில் வாழ்கிறவங்களுக்கு கஷ்டம். அதனால் இயேசு கிறிஸ்து குனிஞ்சி காலை கழுவுறார். ஆண்டவரே, நீர் குனிஞ்சி என் காலை கழுவதுக்கு நான் பாத்திரவான் அல்ல, நீர் என்னை கழுவக்கூடாது. அவர் அவிதமாக ஒரு சர்வெண்டாக தன்னை தாழ்த்துகிறார். வாஷிங் த ஃபீட் ஆஃப் த டிசைபிள். பீட்டர் என்ன சொல்லுகிறார், நீர் என் காலை கழுவக்கூடாது. நீர் அப்படி குனிஞ்சி குறுகி காலை கழுவுறது. அதெல்லாம் நம்ம ஃபீட் வாஷிங் செய்கிறோம். அப்போ நீங்கள் குனியணும். முதுகெல்லாம் வலிக்கும், கால் மடங்காது. அது நம்மை தாழ்மைப்படுத்துவது, கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்மைப்படுத்துவது, நம்மை காட்டிலும் மற்றவங்களை மேன்மையாக நினைப்பது. நம்ம ஒரு சர்வெண்ட் ஆட்டிடியூடோடு இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த கடைசி கால செய்தியில் ஃபீட் வாஷிங் வச்சிருக்கு. யூ ஆர் எ சர்வெண்ட். நீ பெரிய ஆள் கிடையாது, நீ ஒரு சர்வெண்ட். கர்த்தர் இந்த கேள்வியை கேட்கிறார். அப்பொழுது நம்ம என்ன சொல்லணும், செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்தேன். ஒரு நாள் சாட்டன் எனக்கு ஓனராக இருந்தான், இப்பொழுது நீர் எனக்கு ஓனராக இருக்கிறீர். எனக்கு அது ரொம்ப சந்தோஷம். நான் சாத்தானுக்கு அடிமையாக ஒரு காலத்தில் இருந்தேன். அந்த அடிமைத்தனத்துலேருந்து என்னை விடுதலை, ஓனர் அந்த ஸ்லேவ் ஓனர் தான் மாற்றிருக்கு. நீங்கள் வார்த்தையில் வரும் பொழுது ஓனரை மாற்றிக்கிட்டீங்க. ஒரு காலத்தில் சாத்தான் உங்களுடைய ஓனராக இருந்தான், அவனுக்கு ஸ்லேவாக இருந்தீங்க. இப்போ ஜீசஸுக்கு நீங்கள் ஸ்லேவாக இருக்கிறீங்க. எப்படி? அன்பினாலே நம்ம அடிமைகளாக இருக்கும். அவரை பிரியப்படுத்த வேண்டும் என்பது தான் நம்முடைய நோக்கம். எதையும் எதிர்பார்த்து செய்யலை. ஆனால் நான் நிறைய வச்சிருக்கிறேன். நம்ம எதிர்பார்த்தத விட நிறைய பிளஸ்ஸிங் வச்சிருக்கிறார். ஆனால் அதை எதிர்பார்த்து அவருக்கு சேவை செய்யவில்லை. நம்ம என்ன ஆட்டிடியூடாக இருக்க வேண்டும்? ஸ்லேவ் ஆட்டிடியூட். ஆண்டவர் என்னை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறார். அவருடைய கமாண்ட்மெண்ட் எல்லாத்தையும் நம்ம செய்யணும். எந்த ராத்திரியில் என்ன சொன்னாலும் செய்யணும். நம்ம தூக்கத்தையும் வெறுக்கணும், சாப்பாடையும் வெறுக்கணும். அதுதான் விழிப்பு ஜபம், உபாச ஜபம். விழிப்பு ஜபத்தில் தூக்கத்தை வெறுக்கிறீங்க, உபாசத்தில் சாப்பாடை வெறுக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றதை நம்ம கமாண்ட் கீழ்ப்படுகிறோம். சொகுசான ஜீவியம் இருக்குதா? அந்த சொகுசான ஜீவியம் இருந்தாலும் அதை கொஞ்ச நேரத்துக்கு அதை ஒதுக்கி வைத்து விட்டு தேவனுடைய பாதத்தில் காத்திருக்கிறோம். அவர் நம்மளை கிரயத்துக்கு வாங்கியிருக்கிறார். ஹி இஸ் மை சேவியர், ஹி இஸ் மை ஓனர், ஹி இஸ் மை மாஸ்டர். அப்படி என்ற மனப்பான்மையோடு கூட அவர் தான் என்னை உலகத்திலே கொண்டு வந்திருக்கார். ஹி இஸ் மை கிரியேட்டர். ஹல்லேலூயா. அப்படி என்ற மனப்பான்மையோடு ஜீவித்தா அந்த லைஃப் தான் உண்மையான கிறிஸ்டியன் லைஃப். இயேசு கிறிஸ்து அதுதான் அந்த சீசர்களுக்கு அங்கே சொல்லுகிறார். ஒருவன் வயலிலே உழுது அவன் வந்து மந்தையை மேய்த்து வீட்டுக்கு சாயங்காலம் சூரியன் அசம்பிக்கு வரும் பொழுது அவனை போய் நீ போய் சாப்பிட்டுட்டு வான்னு சொல்லுவாரா? ஆண்டவர் நான் ரொம்ப செல்லப்பிள்ள, ஆண்டவர் எனக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறார் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. ஐ ஆம் எ சர்வெண்ட் ஆஃப் காட். ஹல்லேலூயா. நான் ஒரு ஸ்பெஷல், நான் இல்லாம நடக்காது அந்த மனப்பான்மை இல்லாதபடி ஐ ஆம் எ ஸ்லேவ் ஆண்டவர் என்னை கிரயத்து கல்வாரி சிலுவையிலே அவர் ரத்தத்தை சிந்தி கிரயத்துக்கு வாங்க நான் அவருக்கு சொந்தம் நான் அவரை பிரியப்படுத்த வேண்டும் அவர் என்ன சொன்னாலும் நான் கீழ்ப்படியணும் ஒருவேளை மாம்சமும் மனசும் அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாலும் அதை நான் அவருடைய கமாண்ட்மெண்ட்டுக்கு கீழ்ப்படிய வைக்க வேண்டும் ஏனென்றால் ஹி இஸ் மை மாஸ்டர் ஹல்லேலூயா அவர் என்னுடைய எஜமானாக இருக்கிறார் எந்த பர்சனல் கெயினுக்காக நம்ம ஆண்டவரை தேடாதபடி முழு இதயத்தோடு ஒரு ஊழியக்காரன் ஒரு விசுவாசி கர்த்தருக்கென்று தன்னை ஒப்பு கொடுத்தால் அந்த லைஃப் தான் ஆசீர்வாதமான ஜீவியம் அதுதான் முன்மாதிரியான ஜீவியம் ஆண்டவர் விரும்புகிற ஜீவியம் ஆண்டவர் விரும்புகிற ஊழியம் அப்படி தான் இருக்க வேண்டும் எல்லாரும் அப்படி செய்ய முடியுமா முடியாது ஆனால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அதை நிறைவேற்றுவார்கள் ஆமீன் நம்ம எல்லாம் ஜீவிக்கலாம் நம்மளாரும் ஜோம்னா ஆண்டவரே நான் அப்ரோஜனமான ஊழியக்காரன் செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் நான் செய்திருக்கிறேன் அதை கூட நான் சரியா செய்யலை ஐ எம் அன் அன்ப்ராஃபிட்டபிள் சர்வன்ட் வி ஆர் அன்ப்ராஃபிட்டபிள் சர்வன்ட் என்று நம்ம அறிக்கை செய்யும் பொழுது அவிதமாக நம்மை வந்து அந்த மனப்பான்மையோடு கூட நம்ம தேவனை அணுகினால் ஆண்டவர் நம்மை பயன்படுத்துவார் ஆண்டவரே எனக்கு கிரேஸ் தார் எனக்கு ஸ்ட்ரென்த் தார் எனக்கு அனாயிண்டிங் தார் இந்த சிச்சுவேஷன் எல்லாத்தையுமே மேற்கொள்வதுக்கு எனக்கு கிருபை தாரும் என்று நம்ம எல்லாரும் ஜாமணும் கதாவே மக்கு சோத்ரம் இயேசுவே மக்கு சோத்ரம் தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ அழகாய் நிற்கும் யார் இவர்கள் திரளாய் நிற்கும் யார் இவர்கள் இயேசுவின் போர்த்தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள் ஒரு நாளிலே சேனை தலைவர் இயேசுவினுடைய பொற்றளத்தில் அந்த பொன்னினால் உள்ள அந்த தெரு அந்த ஸ்ட்ரீட்ல கோல்டன் ஸ்ட்ரீட்ல நம்ம அழகாய் நிற்போம் எங்கா இருப்போம் பியூட்டிஃபுல்லா இருப்போம் குளோரிஃபைட் பாடியில நம்ம இருப்போம் அழகாய் நிற்கும் யார் இவர்கள் சேனை தலைவரா இயேசுவின் பொற்றளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள் அவர்கள் ஒரு தாளந்தோ ரெண்டு தாளந்தோ ஐந்து தாளந்தோ சிறிதானதோ பெரிதானதோ அதை அவர்கள் இயேசுவின் அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்து செயல்பட்டார்கள் அதனால அவர்கள் அழகாய் நிற்கிறார்கள் ஒரு நாளில் நம்ம நிற்க போகிறோம் நம்ம எங்கன் பியூட்டிஃபுல்லா அவர் சமூகத்திலே நிற்போம் ஏனென்றால் நம்ம வந்து அன்ப்ராஃபிட்டபிள் சர்வன்ட் அவருடைய கடமையை மாத்திரம் செய்தோம் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் நம்மை அவ்வளவு விசேஷித்தவளாக மாற்றுகிறார் அல்ல கருத்தை உணர்ந்தவளாக பாட பாடுப்போம் ஒரு தாளந்தோ ரெண்டு தாளந்தோ ஐந்து தாளந்தோ இதானதோ பெரிதானதோ பேச்சபடி செய்து முடித்தோ காய்ந்திருக்கு யார் இவர்கள் வீரராய் நிற்கும் யார் இவர்கள் தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள் அழகாய் நிற்கும் யார் இவர்கள் ஒரு பிரேயர் ரிக்வெஸ்ட் ஜான் மனசைக்கு வயிற்று வலி இருக்கிறது இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வயிற்று வலி நீங்க பரிபூர்ண சுகம் கிடைக்கும்படி போதகரும் சபையாரும் ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் சகோரன் தாமஸ் சகோரி ஜபசீப அந்த பையனுக்கு இருக்குதானே வயிற்று வலி நீங்கி வேதனை நீங்கத்தக்கதாக நம்ம எல்லாரும் ஊக்கமாக ஜெபிக்கலாம் கர்த்தாவே ஜான் மனே சீக்கிர வயிற்று வலி நீக்கிப்போம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீக்கி பரிபூர்ண சுகத்தை தருவீர் இப்பொழுது வேதனையிலிருந்து விடுதலை தாரும் கர்த்தாவே இறங்கும் ஆண்டவரே அந்த கல்வாரியிலே சம்பாதித்த அந்த சுகத்தை இப்பொழுதே நீ கட்டளை இடுவீர் அறிவிப்பு வருகிற வெள்ளிக்கிழமை நமக்கு விழிப்பு ஜபம் உண்டு காலையில் சொல்ல மறந்து விட்டேன் அதனால் எல்லாரும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க வருகிற வெள்ளிக்கிழமை நமக்கு இரவு விழிப்பு ஜபம் உண்டு எங்களை நேசிக்கிற பல்லக பிதாவே இந்த அருமையான நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை காலையிலையும் மாலையிலையும் தியானிக்க உதவி செய்திருக்கு நம்முடைய வார்த்தை தான் எங்களுக்கு ஆறுதலை தருகிறது எங்களுடைய மனசுக்கு அதுதான் நிம்மதியை தருகிறது நாங்கள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரவில்லை என்றால் எங்களுக்கு நிம்மதி கிடையாது ஆகாமிய கூடாரங்களில் இருக்கும் பொழுது எங்களை பற்றியே சிந்தித்து நாங்கள் ஆண்டவரே பல சோகமான சூழ்நிலைக்கு போகும். ஆனால் இங்கே வந்து தேவனுடைய வார்த்தையை கேட்கும் பொழுது அது எல்லாம் மாறுகிறது. வார்த்தைக்கு முதன்மை ஸ்தானம் கொடுக்கும் பொழுது எங்களை சிச்சுவேஷன் எல்லாத்தையும் மாற்றுகிறேன், எங்கள் லைஃபை சேஞ்ச் பண்ணுகிறேன், எங்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆரோக்கியத்தையும் பலத்தையும் தருகிறேன். உம்மிடத்துலேருந்து மாத்திரம்தான் அது வர வேண்டும், உலகம் அதை கொடுக்க முடியாது. கர்த்தாவே நீரே அதை தருகிறீர், எல்லா ஈவுகளும் உம்மிடத்துலேருந்து வருகிறது, எல்லா கிரேஸ் அனாயிட்டிங் ஸ்ட்ரென்த்து எல்லாமே உம்மிடத்துலேருந்து வருகிறது. உம்மை மாத்திரம் எதிர்நோக்கி இருக்கிறோம். இந்த மாலை வேளையில் வந்த உம்முடைய பிள்ளைகளை அவிதமாக நீர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தாவே உம்முடைய சித்தத்தை செய்வதே எங்களுடைய நோக்கமாக இருக்கட்டும். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதமான பாத்திரமாக பயன்படுத்துவீராக, கிருபா பாத்திரமாக பயன்படுத்தும். எங்களுக்கு உம்முடைய ஆவியும் உம்முடைய ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவீராக. அனைவர் மேலே இறக்கமாயிரு, சுகவீனமாக இருக்கிற ஜான் மனசைக்கு சுகத்தை தருவீர். சுகரி கெஸ்யாளுக்கு ஆண்டவரே எல்லா ஸ்ட்ரெஸ்லேருந்து விடுதலைத்தார். இந்த ராத்திரி வேளையில முழங்கால் போயிட்டு இருக்கிற கத்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். தூரத்திலிருந்து சமயத்தில் வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல பிரயாணத்தை தருவீராக. சாத்தானுடைய சகல கிரியடை எங்களை விட்டு அப்புறப்படுத்தி ஒவ்வொரு நாளையும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கித்தார். இந்த வாரத்தின் முதல் நாளை கொடுத்திருக்கிறோம், மீதி நாட்கள் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். எங்களை வழி நடத்தும், எங்களை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். துதி கடமை எல்லாம் உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக்கிடும். கர்த்தர் தாமே உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.